ஒரு ஆசிரியரான எனக்கு சில சமயங்களில் உலகின் பல நாடுகளில் பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஒவ்வொரு பயணத்திற்கு முன்பும் இரண்டு முக்கியமான விஷயங்களை நான் எப்போதும் புரிந்து கொள்கிறேன். முதலில் நான் எங்கு செல்கிறேன் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நான் எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வருவேன் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு விமானத்தில் செல்லலாமா, ஒரு பேருந்தில் பயணம் செய்யலாமா, அல்லது வேறு ஏதேனும் போக்குவரத்தை பயன்படுத்தவா என்று திட்டமிட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது இதே போன்ற உண்மையை நாம் எதிர்கொள்கிறோம். கதை எங்கு செல்கிறது என்பதையும் நம் இலக்கை நோக்கி நம்மை வழிநடத்த லூக்கா என்ன இலக்கிய உத்திகளை பயன்படுத்துகிறார் என்பதையும் அறிய இது உதவுகிறது. இதுவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்கிற நமது தொடரின் இரண்டாம் பாடமாகும். இந்த தொடரில் ஆரம்ப கால சபை இயேசுவின் ஊழியத்தை தொடர்ந்ததை பற்றிய பதிவை ஆராய்ந்து வருகிறோம். இந்த பாடத்திற்கு கட்டமைப்பு மற்றும் உள்ளடக்கம் என்று நாம் தலைப்பிட்டுள்ளோம். ஏனென்றால் லூக்கா தனது உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்த விதம் மற்றும் அவர் கற்பிக்க விரும்பிய செய்தியை இதில் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தின் கட்டமைப்பு மற்றும் உள்ளடக்கம் பற்றிய நமது ஆய்வு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படும். முதலில் புத்தகத்தின் சொல்லாட்சி உத்தியை ஆராய்வோம். இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான லூக்காவின் அணுகுமுறை அதை எவ்வாறு விளக்குகிறது என்பதை பார்ப்போம். இரண்டாவதாக புத்தகத்தின் உள்ளடக்கத்தை ஆராய்வோம். அதன் உள்ளடக்கத்தின் அமைப்பை குறிப்பிட்டு முதல் நூற்றாண்டில் அது எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் என்பதை கருத்தில் கொள்வோம். மூன்றாவதாக லூக்காவின் பழங்கால செய்தி நம் நாளில் எவ்வாறு அதிகாரப்பூர்வமாக பேச முடியும் என்பதை கருத்தில் கொண்டு புத்தகத்தின் நவீன பயன்பாட்டிற்கான ஒரு மாதிரியை பரிந்துரைப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தின் சொல்லாட்சி உத்தியை முதலில் பார்ப்போம். நாம் வேதாகமத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் ஆசிரியர் தனது பார்வையை வாசகர்களுக்கு அறிவுறுத்துவதை பற்றி நன்கு தெரிந்து கொள்வது முக்கியம். இதுபோன்ற பின்வரும் கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். ஆசிரியர் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார்? தனது வாதத்தை நிறுவுவதற்காக அவர் என்ன செய்தார்? மேலும் அவர் தனது வாசகர்களை சரியான முடிவுகளுக்கு நேராக வழிகாட்டும் வகையில் தனது புத்தகத்தை எப்படி வடிவமைத்தார்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் பல நுண்ணறிவுகளை தருகின்றன. அவற்றை நாம் ஒருபோதும் புறக்கணிக்கக்கூடாது. இந்த புத்தகத்தை அணுகும்போது லூக்காவின் சொல்லாட்சி உத்தியின் மூன்று அம்சங்களில் கவனம் செலுத்துவோம். முதலில் அவருடைய நோக்கத்தை பற்றி பேசுவோம். இரண்டாவதாக அதிகாரத்தின் மீது அவர் சார்ந்திருப்பதை குறிப்பிடுவோம். மூன்றாவதாக புத்தகம் முழுவதும் அவர் பயன்படுத்திய சில கட்டமைப்பு வடிவங்களை பற்றி பேசுவோம். அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதுவதற்கு லூக்கா கூறிய நோக்கத்தை முதலில் பார்க்கலாம். மக்கள் நீண்ட மற்றும் சிக்கலான புத்தகங்களை எழுதும்போது அவர்கள் பொதுவாக பல நோக்கங்களை கொண்டிருப்பார்கள். லூக்கா சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தின் இரண்டு தொகுதி படைப்பை எழுதிய லூக்காவும் அதைத்தான் செய்தார். அவரது எழுத்து தெயோப்பிலு மற்றும் சபையின் வாழ்க்கையை பல்வேறு வழிகளில் பாதிக்கும் என்று அவர் நம்பினார். எனவே அவருடைய நோக்கங்களை மிகைப்படுத்தாமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தும் லூக்கா தனக்கு ஒரு நோக்கம் இருப்பதாக வெளிப்படையாக கூறினார். லூக்கா தனக்கு இரண்டு நோக்கங்கள் இருப்பதாக தெளிவாக கூறினார். ஒருபுறம் லூக்கா தனக்கு வரலாற்று நோக்கங்கள் இருப்பதாக அறிவித்தார். முதல் நூற்றாண்டின் சபையின் உண்மையான மற்றும் நம்பகமான வரலாற்று கணக்கை எழுத அவருக்கு விருப்பமாக இருந்தது. மறுபுறம் அவர் குறிப்பிடத்தக்க இறையியல் நோக்கங்களை கொண்டிருப்பதாக அறிவித்தார். மேலும் சுவிசேஷத்தின் உண்மை மற்றும் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் விரும்பினார். லூக்காவின் இருமடங்கு நோக்கத்தின் இரு அம்சங்களை பார்ப்போம். முதலில் ஒரு உண்மையான வரலாற்று கணக்கை எழுதும் அவருடைய நோக்கத்துடன் தொடங்குவோம். அவரது சுவிசேஷத்தின் முன்னுரையில், அதாவது லூக்கா 1:1-3, ஆரம்பகால சபையின் உண்மையான வரலாற்றை எழுதுவதில் தான் மிகுந்த அக்கறை கொண்டிருந்ததாக லூக்கா சுட்டிக்காட்டினார். அவருடைய வார்த்தையை கவனியுங்கள். மகா கணம் பொருந்திய தியோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டார்கள். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. உண்மையான வரலாற்றில் லூக்காவுக்கு இருந்த அக்கறை இந்த பத்தியில் பல வழிகளில் தெரிகிறது. முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை என்று அவர் குறிப்பிட்டார். அதாவது நடந்த சரித்திர சம்பவங்களை அவர் குறிப்பிட்டார். அவர் கண் கண்ட சாட்சிகளை கலந்து ஆலோசித்ததாகவும் அவர் பதிவு செய்த விவரங்களை கவனமாக விசாரித்ததாகவும் குறிப்பிட்டார். அவர் தெரிவித்த உண்மை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவைகளை வரிசைப்படுத்தினார். சுருக்கமாக, லூக்கா சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு உண்மையான வரலாற்று பதிவை வழங்க எண்ணினார். சுவிசேஷத்தில் இயேசுவின் வாழ்க்கை தொடங்கி அப்போஸ்தலர் புத்தகத்தில் முதல் நூற்றாண்டு சபை வரையிலான காரியங்களை பதிவு செய்தார். லூக்கா உண்மையான வரலாற்றை பதிவு செய்வதில் அக்கறை கொண்டிருந்தார். ஏனெனில் அவர் வேதம் முழுவதும் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு அடிப்படை கொள்கையான தேவன் தன்னை உண்மையான வரலாறு, இடம் மற்றும் நேரத்தில் வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டார். அவர் தனது இரட்சிப்பு மற்றும் நியாய தீர்ப்பை கொண்டு வர வரலாற்றில் பணியாற்றுகிறார். துரதிருஷ்டவசமாக, சமீபத்திய நூற்றாண்டுகளில் பல விமர்சன அறிஞர்கள் இரட்சிப்பு மற்றும் நியாய தீர்ப்பு ஆகியவற்றின் கருத்துக்கள் உண்மையான வரலாற்றிலிருந்து பரஸ்பரம் தனித்திருக்கின்றன என்று வாதிட்டனர். பொதுவாக தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் வரலாற்றில் உண்மையான இடம் மற்றும் நேரத்தில் நிகழ்ந்ததில்லை என்று அவர்கள் உறுதியாக கூறினர். உண்மையான வரலாறு இயற்கையானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்ல என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதன் விளைவாக விமர்சனம் செய்யும் இறையியலாளர்கள் வேதத்தில் தேவனுடைய செயல்களை பற்றி படிக்கும்போது அவர்கள் பெரும்பாலும் இந்த கணக்குகளை உண்மையற்ற மத உணர்வுகளின் வெளிப்பாடுகள் என்று கருதுகின்றனர். இது ஒரு வகையான பக்தியுள்ள கற்பனை கதை எனப்படும். ஆனால் லூக்காவே தான் பக்தி கற்பனை கதைகளை எழுத முயற்சிக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தினார். அவர் உண்மையான வரலாற்றை எழுதவே எண்ணினார். உண்மையில் அவர் தனது கூற்றுக்களை சரிபார்க்கும் வகையிலும் நிராகரிப்பதை எளிதாக்கும் வகையிலும் எழுதினார். ஒரு உதாரணமாக, லூக்கா தனது கணக்குகளை நன்கு அறியப்பட்ட வரலாற்று சூழல்களுக்குள் அமைத்தார். உதாரணமாக, அப்போஸ்தலர் புத்தகத்தில் 5:34 கமாலியேல், 18:12 கல்லியோன், 23:24 பெலிக்ஸ் மற்றும் 24:27 பெஸ்து போன்ற மனிதர்களை பற்றிய குறிப்புகளை காண்கிறோம். அவர்கள் அனைவரும் பண்டைய யூத மற்றும் ரோம உலகில் நன்கு அறியப்பட்டவர்களாக இருந்தனர். இந்த மனிதர்களின் பெயர்கள் மற்றும் பிற வரலாற்று விவரங்களை குறிப்பிடுவதன் மூலம் லூக்கா தனது வாசகர்கள் தனது ஆராய்ச்சியை சுயாதீனமாக ஆராய்வதை சாத்தியமாக்கினார். இந்த நபர்களும் அவரும் அறிக்கை செய்த நிகழ்வுகளை பற்றி அறிந்த மற்றவர்களுடன் அவர்கள் பேசலாம். சில சமயங்களில் அதே விஷயங்களை பற்றிய மற்றவர்களின் நூல்களை படிக்கலாம். லூக்காவின் அறிக்கைகள் உண்மையாக இல்லாவிட்டால் சந்தேகம் கொண்டவர்களுக்கு அவற்றை மறுப்பது எளிதாக இருந்திருக்கும். குறிப்பாக 19 இறுதியிலிருந்து பல அறிஞர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் வரலாற்று உண்மைத்தன்மையை பல கூடுதல் வேத நூல்கள் மற்றும் பிற தொல்பொருள் தரவுகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்துள்ளனர். இந்த ஆய்வுகளில் பல லூக்கா நம்பகமான வரலாற்று ஆசிரியராக இருந்த பல வழிகளை குறிப்பிட்டுள்ளன. ஆனால் ஒரு ஜோடி குறிப்பிட்ட உதாரணங்களை குறிப்பிட மட்டுமே நமக்கு நேரம் இருக்கிறது. முதலாவதாக, அப்போஸ்தலர் 28:7 லூக்கா குறிப்பிட்ட வரலாற்று சொற்களை பற்றிய அறிவை பிரதிபலித்தார். அங்கு அவர் மெலிதா தீவின் தலைவரை தீவின் முதன்மையானவர் என்று குறிப்பிட்டார். இந்த அசாதாரணமான சொற்கள் பல நூற்றாண்டுகளாக பல மொழிபெயர்ப்பாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. ஆனால் சமீபத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி இது உண்மையில் அந்த நேரத்தில் தலைவரை குறிப்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ தலைப்பு என்று காட்டுகிறது. இரண்டாவதாக, அப்போஸ்தலர் 27:21-26 கப்பலில் பவுலின் செயல்களை வரலாற்று ஆராய்ச்சி மூலம் உறுதிப்படுத்திய வழிகளில் லூக்கா விவரித்தார். ஒரு பெரிய புயலின் போது பவுல் தன்னை ரோம் நகருக்கு ஏற்றிச் சென்ற கப்பலின் முழு ஊழியரிடமும் ஆலோசனையும் ஊக்கமும் அளித்ததாக லூக்கா எழுதினார். கடந்த காலத்தில் பல விமர்சன அறிஞர்கள் கைதியாக இருந்த பவுல் இவ்வாறு வெளிப்படையாக பேசுவது சாத்தியமில்லை என்று வாதிட்டனர். எனவே அப்போஸ்தலரின் கற்பனையான வீர உருவப்படத்தை லூக்கா உருவாக்கினார் என்று அவர்கள் முடிவு செய்தனர். ஆனால் கப்பல்கள் கடுமையான ஆபத்தில் இருக்கும்போது கப்பலில் இருந்த எவரையும் பேசவும் ஆலோசனை செய்யவும் முதல் நூற்றாண்டு கடல்சார் சட்டம் அனுமதித்ததாக சமீபத்திய ஆராய்ச்சி காட்டுகிறது. வரலாற்றின் உண்மைகளை உண்மையாக லூக்கா எடுத்துரைத்ததற்கு இந்த எடுத்துக்காட்டுகள் சான்றாக இருக்கின்றன. உண்மையான வரலாற்று நிகழ்வுகளின் கணக்கை எழுதும் அவரது எண்ணம் தேவனுடைய நித்திய உண்மை எந்த வகையிலும் வாழ்க்கையின் உறுதியான உண்மைகளிலிருந்து பிரிக்கப்படவில்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. வேதத்தின்படி பார்க்கும்போது உண்மையான வரலாற்றின் வழியாக இரட்சிப்பு வருகிறது. இதனாலேயே லூக்கா ஒரு உண்மையான வரலாற்று கணக்கை எழுதுவதில் அக்கறை காட்டினார். லூக்காவின் வரலாற்று நோக்கத்தை மனதில் கொண்டு லூக்காவின் நோக்கத்தினுடைய இரண்டாவது பரிமாணமான அப்போஸ்தலர் புத்தகத்தில் சுவிசேஷ செய்தியின் யதார்த்தத்தையும் வல்லமையும் தெரிவிக்கும் இறையியல் நோக்கத்தை நாம் குறிப்பிட வேண்டும். லூக்கா 1:3-4 வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை கவனியுங்கள். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. நாம் இங்கே பார்ப்பது போல தெயோப்பிலுவும் மற்றவர்களும் கற்பித்ததை உறுதிப்படுத்துவதற்காக அப்போஸ்தல நடவடிக்கைகளின் வரலாற்றை லூக்கா எழுதினார். இதன் பொருள், அப்போஸ்தலர் புத்தகம் ஒரு வகையான மதம் சார்ந்த அல்லது போதனை சார்ந்த வரலாறாக சரியாக வகைப்படுத்தப்படலாம். தெயோப்பிலு மற்றும் அவரது மற்ற வாசகர்கள் சில பார்வைகள், சில இறையியல் நம்பிக்கைகள், சில முன்னோக்குகள் போன்ற வரலாற்று நிகழ்வுகளின் இறையியல் முக்கியத்துவம் பற்றிய சில முன்னோக்குகளை அறிந்து கொள்ளும்படி அப்போஸ்தலர் புத்தகத்தில் தெரிவிக்க வேண்டுமென்று லூக்கா விரும்பினார். முந்தைய பாடத்தில் நாம் பார்த்தது போல லூக்கா உலகத்தையும் வரலாற்றையும் கிறிஸ்துவின் கர்த்தத்துவம் மற்றும் ராஜ்யத்தின் கண்ணாடி மூலம் பார்த்தார். பழைய ஏற்பாட்டு நம்பிக்கைகள் மற்றும் வாக்கு தத்தங்கள் இயேசு மற்றும் சபையின் மூலம் நிறைவேற்றப்படுவதை அவர் கண்டார். மேலும் தெயோப்பிலு தனது ஆரம்பகால சபை நிகழ்வுகளின் பதிவை இந்த கண்ணாடி மூலம் பார்க்க வேண்டுமென்று லூக்கா விரும்பினார். மேலும் கிறிஸ்து எவ்வாறு தேவனுடைய ஆவியின் மூலம் கிறிஸ்துவில் தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவினார் மற்றும் தொடர்ந்து கட்டியெழுப்பினார் என்பதையும் தெரியப்படுத்த லூக்கா விரும்பினார். ஆகவே இன்று அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும்போது லூக்கா உண்மை சம்பவங்களை மட்டும் பதிவு செய்யவில்லை என்பதை நாம் எப்போதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மாறாக அவர் சபைக்கு அடித்தளமாக இருந்த போதனைகளான பரிசுத்த ஆவியின் மூலம் கிறிஸ்துவின் தொடர்ச்சியான பணிக்கு நம்பகமான சாட்சி என்பதன் மீது கவனத்தை ஈர்த்தார். லூக்காவின் இரண்டு நோக்கங்களையும் மனதில் கொண்டு அவரது சொல்லாட்சி உத்தியின் இரண்டாவது அம்சமான அதிகாரத்தின் மீது அவர் சார்ந்திருத்தல் என்பதை பரிசீலிக்க நாம் தயாராக இருக்கிறோம். லூக்கா தனது சொந்த அதிகாரத்தின் அடிப்படையில் பதிவு செய்த வரலாற்று மற்றும் இறையியல் உண்மைகளை வலியுறுத்தவில்லை. மாறாக கிறிஸ்து மற்றும் அவரது அப்போஸ்தலர்களின் அதிகாரத்தின் அடிப்படையில் பதிவு செய்த உண்மைகளை வலியுறுத்தினார். இந்த வழியில் லூக்கா சுவிசேஷத்தின் உண்மையான சாட்சியாக பணியாற்றினார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், கிறிஸ்துவின் முக்கிய சாட்சிகளாக பணியாற்றியவர்களின் வார்த்தைகள் மற்றும் செயல்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காரியங்களின் அளவாகும். கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்றபோது அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களை தம்முடைய சாட்சிகளாக பெயரிட்டு அவரை சார்ந்து அவருடைய ராஜ்ய வேலையை தொடர அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் அவ்வப்போது தீர்க்கதரிசிகளுக்கும் மற்ற முக்கிய சபை தலைவர்களுக்கும் தனது செய்தியை அறிவிக்க அதிகாரம் அளித்தார். லூக்கா தெயோப்பிலு மற்றும் பரந்த சபையை தனது முன்னோக்குகளை குறித்து அறிவுறுத்த முயன்றபோது அவர் தனது சொந்த கண்ணோட்டங்களை விளக்குவதற்கும் அங்கீகரிக்கவும் ஆரம்பகால சபை தலைவர்களை குறிப்பாக அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளிடம் திரும்ப திரும்ப சென்றார். அதிகாரத்தின் மீது லூக்காவின் நம்பிக்கை இன்னும் விரிவாக ஆராய நாம் இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்துவோம். முதலாவதாக, தன் வார்த்தைகள் அதிகாரப்பூர்வமான வார்த்தைகள் என்று லூக்கா முறையிட்ட விதத்தை நாம் பரிசீலிப்போம். இரண்டாவதாக, அதிகாரப்பூர்வமான செயல்களை பற்றிய அவரது குறிப்புகளை பார்ப்போம். சபையில் அதிகாரம் செலுத்திய வார்த்தைகளுக்கு லூக்கா கொடுத்த முக்கியத்துவத்துடன் ஆரம்பிக்கலாம். நம் முந்தைய பாடத்தில் நாம் குறிப்பிட்டது போல லூக்கா ஒரு அப்போஸ்தலன் அல்ல. உண்மையில் இயேசு பரலோகத்திற்கு போன பிறகு அவர் விசுவாசத்திற்குள் வந்திருக்கலாம். பவுலுடன் பயணம் செய்த போதும் பயணம் செய்யாத போதும் லூக்கா இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களின் ஊழியங்களை ஆராய்ந்து கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரில் கண்ட சாட்சிகளின் சாட்சியத்தை பதிவு செய்தார். இப்போது ஒரு வகையில் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் அனைவரும் அவருடைய சாட்சிகள் ஆவார்கள். ஆனால் சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது இயேசு தம்முடைய தவறாத சாட்சிகளாக அப்போஸ்தலர்களை நியமித்தார். அவர் இல்லாத நேரத்தில் பூமியில் நிரந்தரமான அதிகாரப்பூர்வமான சாட்சிகளாக பணியாற்ற அவரால் நியமிக்கப்பட்டு அதிகாரம் பெற்றவர்கள் அவர்கள் மட்டுமே. இதற்கப்பால் தேவன் தீர்க்கதரிசிகளையும் லூக்கா போன்ற மற்ற அங்கீகரிக்கப்பட்ட சபை தலைவர்களையும் அவ்வப்போது அதிகாரப்பூர்வமாக சாட்சியளிக்க அழைத்தார். லூக்கா அதிகாரப்பூர்வமான வார்த்தைகளை முன்வைத்த மிக முக்கியமான வழி சொற்பொழிவுகளை பதிவு செய்ததாகும். திருச்சபையின் போதனைகளை பற்றி வெறுமனே கருத்து தெரிவிப்பதற்கு பதிலாக லூக்கா தொடர்ந்து விரிவான சொற்பொழிவுகளை பதிவு செய்தார். தேவனின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகள் அவருடைய வரலாற்றில் செயலில் உள்ள பாத்திரங்களாக தாங்களாகவே பேச அனுமதித்தார். உண்மையில் இந்த புத்தகம் சுமார் 30% விவாதங்கள், உரையாடல்கள், தன்னுரைகள், பிரசங்கங்கள் மற்றும் பிற வகையான வாய்வழி விளக்க காட்சிகளை கொண்டவை. அப்போஸ்தலர்களின் சொற்பொழிவுகள் அதிக அதிகாரமுடையவை என்று லூக்கா கருதியதால் இது மற்ற பண்டைய கதைகளில் நாம் காண்பதை விட அதிக சதவிகிதமாகும். மொத்தத்தில் அப்போஸ்தலர்களில் சுமார் 24 சொற்பொழிவுகள் உள்ளன. பேதுருவிடமிருந்து 8, பவுலிடமிருந்து 9, ஸ்தேவனிடமிருந்து 1, யாக்கோபிடமிருந்து 1 மற்றும் வேறு சில. இந்த சொற்பொழிவுகளில் பெரும்பாலானவை அப்போஸ்தலர்களால் செய்யப்பட்டவை. மீதமுள்ளவை பெரும்பாலும் தீர்க்கதரிசிகள் மற்றும் முக்கிய சபைத் தலைவர்களால் செய்யப்பட்டவை. இது ஏன் முக்கியமானதாக இருக்கிறது? அப்போஸ்தலர் புத்தகத்தின் உரைகள் ஆரம்பகால சபைத் தலைவர்கள் யார் என்பதையும் பல பிரச்சனைகளை பற்றி அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதையும் நமக்கு கூறுகின்றன. சீஷர்கள் கிறிஸ்துவுக்காக ஏன் துன்பப்பட தயாராக இருந்தார்கள் என்பதை அவை நமக்கு காட்டுகின்றன. அவர்கள் கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலர்கள் செய்த சேவைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் மற்றும் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கான அவர்களின் வழிமுறைகளை பதிவு செய்கிறார்கள். ஆரம்பகால சபையின் வரலாற்றில் லூக்காவின் முன்னோக்குகளையும் அவை அங்கீகரிக்கின்றன. இப்போது 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளில் பல விமர்சன அறிஞர்கள் இருந்துள்ளனர். அவர்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் அவர் சேர்த்த உரைகளின் உண்மையான அறிக்கைகளை லூக்கா வழங்கியுள்ளார் என்பதை ஏற்கவில்லை. மேலும் சொற்பொழிவுகள் உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இல்லாத வரலாற்று கணக்குகளின் பண்டைய உலகில் உதாரணங்கள் உள்ளன என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் பல விமர்சன மற்றும் சுவிசேஷ அறிஞர்கள் லூக்காவின் நாளுக்கு முன்னும் பின்னும் பல வரலாற்று ஆசிரியர்கள் தங்கள் வரலாற்றில் உள்ள உரைகள் உண்மையான உரைகளின் உண்மையான பிரதிநிதித்துவங்கள் என்பதை உறுதிப்படுத்த கடுமையாக உழைத்ததாக சுட்டிக்காட்டுகின்றனர். உண்மையில் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் உள்ள உரைகளை நாம் இன்னும் உன்னிப்பாக பார்க்கும்போது லூக்கா இந்த நம்பகமான வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவர் என்பதற்கு உறுதியான ஆதாரங்களை காண்கிறோம். எனவே அவர் பதிவிட்ட உரைகள் உண்மையில் அதிகாரப்பூர்வமான அப்போஸ்தல போதனைகளை பிரதிபலிக்கின்றன. லூக்கா பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டு தவறில்லாத மற்றும் அதிகாரப்பூர்வமான வரலாற்றை எழுதுவதற்கு அப்போஸ்தலர் புத்தகத்தில் உள்ள உரைகளின் பதிவுகளில் முதன்மையாக நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஆயினும் கூட அப்போஸ்தலரில் உள்ள உரைகள் உண்மையான சொற்பொழிவுகளின் துல்லியமான பிரதிநிதித்துவங்கள் என்பதை நாம் காணக்கூடிய குறைந்தது 4 வழிகள் உள்ளன. முதலாவதாக, சொற்பொழிவுகள் அதற்கேற்ற பாணியை கொண்டுள்ளன. அப்போஸ்தலர் புத்தகத்தின் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் அவை எளிமையான பாணியுடன் இயல்பானதாக தெரிகின்றன. அவைகளில் சில கடினமான மெருகூட்டப்படாத கிரேக்கத்தை பயன்படுத்துகின்றன. லூக்கா பேச்சாளர்களின் பேச்சுக்களை செம்மைப்படுத்துவதையும் மாற்றியமைப்பதையும் காட்டிலும் உண்மையில் என்ன சொன்னார்கள் என்பதை எழுதுவதில் அதிக அக்கறை கொண்டிருந்தார் என்பதை இது காட்டுகிறது. இரண்டாவதாக, சொற்பொழிவுகள் அந்தந்த சூழல்களுக்கு நன்றாக பொருந்துகின்றன. ஒவ்வொரு பேச்சும் பேச்சாளர் மற்றும் பார்வையாளர்களுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, அப்போஸ்தலர் நாளில் ஒரு ஊனமான மனிதனை குணப்படுத்திய பிறகு பேதுரு யூத தலைவரிடம் பேசினார். அவருடைய பேச்சு கிறிஸ்துவில் இருக்கிற இரட்சிப்பை பிரகடனப்படுத்தினாலும் பேதுரு தனது வார்த்தைகளுக்கு ஆதாரமாக குணப்படுத்துவதை நேரடியாக முறையிட்டார். மேலும் அவ்விசுவாசியான யூத தலைவர்கள் பேதுருவை மறுதளிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களே அவர் குணப்படுத்துவதை கண்டார்கள். இதேபோல் பவுலின் பேச்சுகள் அந்தந்த சூழல்களை பிரதிபலிக்கின்றன. உதாரணமாக, அப்போஸ்தலர் 13 பிசிதியாவில் இருக்கிற அந்தியோக்கியாவில் உள்ள யூதர்களிடமும் தேவ பயமுள்ளவர்களிடமும் அப்போஸ்தலர் 17 உள்ள எப்பிக்கூரரிடமும் ஸ்தோக்கியரிடமும் பேசுவதை விட அவர் மிகவும் வித்தியாசமாக பேசினார். மூன்றாவதாக, ஒவ்வொரு பேச்சும் அதன் பேச்சாளரின் தனித்துவத்தை பிரதிபலிக்கிறது. பொதுவான கருப்பொருள்கள் எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்றாலும் ஒவ்வொரு பேச்சாளரும் சிறப்பியல்பு அம்சங்களை காட்டுகிறார்கள். உதாரணமாக, அப்போஸ்தலர் 20 எபேசு சபை மூப்பர்களிடம் பவுல் பேசியதற்கு இணையாக பவுல் பேசிய பல இடங்கள் உள்ளன. இந்த கடிதங்களை எழுதியவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கும் பேச்சு இதுவே. நான்காவதாக, சில இடங்களில் லூக்கா குறிப்பிட்ட சில உரைகளை சுருக்கி வெளிப்படையாக கூறினார். உதாரணமாக, அப்போஸ்தலர் 2:40 பேதுருவும் வேறு பல வார்த்தைகளை பேசியதாக அவர் குறிப்பிட்டார். லூக்காவின் குறிக்கோள் பொதுவாக உண்மையான சொற்பொழிவுகள் அவற்றின் அசல் சூழல்களில் முழுமையாக பிரதிபலிப்பதாக இருந்தது என்று நம்புவதற்கு இது நம்மை தூண்ட வேண்டும். இவற்றிலும் வேறு பல வழிகளிலும் லூக்கா சரித்திர ரீதியாக உண்மையான உரைகளை வழங்கினார் என்று நாம் உறுதியளிக்கலாம். அவர் தனது நோக்கங்களுக்கு ஏற்றவாறு அப்போஸ்தலர் புத்தகத்தில் உள்ள சொற்பொழிவுகளை உருவாக்கவோ அல்லது புனையவோ இல்லை. தனது சொந்த கருத்துக்கள் மற்றும் கதை விளக்கங்களின் அதிகாரம் அப்போஸ்தலரின் உண்மையான அதிகாரபூர்வமான சாட்சியின் மீது சார்ந்திருக்கும்படி பார்த்து கொண்டார். அதிகாரபூர்வமான வார்த்தைகளை பதிவு செய்வதோடு அப்போஸ்தலர் புத்தகத்தின் மீது அவர் தெரிவித்த இறையியல் செய்தியை ஆதரிப்பதற்காக ஆரம்பகால சபையில் நிகழ்த்தப்பட்ட அதிகாரபூர்வமான செயல்களின் கணக்குகளையும் லூக்கா சார்ந்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கும் சில சமயங்களில் தீர்க்கதரிசிகள் மற்றும் ஆரம்பகால சபையில் உள்ள மற்ற முக்கிய தலைவர்களுக்கும் அவர்களின் சுவிசேஷ செய்தியை உறுதிப்படுத்தும் பல அற்புதமான வழிகளில் அதிகாரம் அளித்தார். குணப்படுத்துதல் மற்றும் மரித்தோரை எழுப்புதல் போன்ற ஆவிக்குரிய வரங்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் அதிகாரபூர்வ பிரதிநிதிகள் என்று சாட்சியளித்தார். அப்போஸ்தலர் 13:7-12 கவனியுங்கள். அங்கு பவுலின் ஊழியம் செர்க்கியு பவுல் என்னும் அதிபருக்கு முன்பாக சரிபார்க்கப்பட்டது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:3-8 உள்ள லூக்காவின் பதிவை கவனியுங்கள். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் வேத வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். பிறகு அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ கூடனாயிருப்பாய், உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததைக் கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். எலிமா சுவிசேஷத்தை தடுக்க முயன்றபோது பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு குருட்டுத்தன்மையால் தாக்குவதற்கு அதிகாரம் அளித்தார். பவுலின் போதனைகளும் செயல்களும் அவருடைய சுவிசேஷம் உண்மை என்று அதிபரை தூண்டியது. லூக்கா அதிகாரபூர்வமான வார்த்தைகளையும் செயல்களையும் பதிவு செய்தார். அதனால் அவருடைய கணக்குகளின் உண்மைத்தன்மையை அவரது வாசகர்கள் நம்புவார்கள். அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்பதையும் கிறிஸ்துவை சார்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தொடர்ந்து கட்டி எழுப்பும்போது எல்லா இடங்களிலும் தலைமுறைகளிலும் உள்ள திருச்சபை அவர்களின் சாட்சியை பின்பற்ற கடமைப்பட்டுள்ளது என்பதையும் அவருடைய வாசகர்கள் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். லூக்காவில் கூறப்பட்ட நோக்கம் மற்றும் அதிகாரத்தின் மீதான நம்பிக்கையை இப்போது நாம் பார்த்தோம். லூக்காவின் சொல்லாட்சி மூலோபாயத்தின் 3வது பரிமாணமான அப்போஸ்தலர் புத்தகம் முழுவதும் லூக்கா பயன்படுத்திய கட்டமைப்பு முறைக்கு திரும்புவதற்கு நாம் தயாராக உள்ளோம். அப்போஸ்தலர் புத்தகம் பல கட்டமைப்பு வடிவங்களை காட்டுகிறது. ஆனால் நேரத்திற்காக நாம் அதனுடைய கட்டமைப்பின் 2 அம்சங்களில் கவனம் செலுத்துவோம். முதலில் மீண்டும் மீண்டும் சுருக்க அறிக்கைகளின் முக்கிய வடிவத்தை ஆராய்வோம். 2வதாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் தோன்றும் சபை வளர்ச்சியின் மாதிரியை பார்ப்போம். சுருக்கமான அறிக்கைகளை லூக்கா பயன்படுத்திய விதத்தை முதலில் பார்க்கலாம். வேத எழுத்தாளர்கள் தங்கள் இருப்பை பல்வேறு நிலைகளில் கதைகளின் வழியாக தெரியப்படுத்துகிறார்கள். சில நேரங்களில் எல்லா நடைமுறை நோக்கங்களுக்காகவும் அவர்கள் ஒரு கதையின் செயலுக்கு பின்னால் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். மற்ற நேரங்களில் அவர்கள் தங்கள் கணக்குகளில் என்ன நடக்கிறது என்பது குறித்து வெளிப்படையான கருத்துக்களை வெளியிட முன்வருகிறார்கள். இந்த பிந்தைய நுட்பத்தை நாம் ஆசிரியரின் கருத்துக்கள் என பேசுகிறோம். அப்போஸ்தலர் முழுவதும் லூக்கா பல அதிகாரபூர்வ கருத்துக்களை தெரிவித்தார். அவர் பின்னணி தகவல்களை வழங்கினார். கதாபாத்திரங்களின் இருதயங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்தினார். அமைப்புகளை விவரித்தார். அவருடைய செய்தி தெளிவாகவும் உண்மையாகவும் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அவர் இதை செய்தார். அவர் தனது புத்தகத்தின் நிகழ்வுகள் பற்றி அடிக்கடி கருத்துரைக்கும் வழிகளில் ஒன்று அறிக்கைகளை சுருக்கப்படுத்துவதாகும். அப்போஸ்தலர் புத்தகம் எருசலேமிலிருந்து சுவிசேஷம் வெளியே பரவியதை விவரிப்பதை பல வாசகர்கள் கவனித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சம்பவங்களை சுருக்கமாக கூறுவது லூக்காவின் வழக்கம். லூக்கா தனது வரலாற்றில் 6 காலகட்டங்களில் சுருக்கமான அறிக்கைகளை எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை ஆராய்வோம். அந்த 6 கட்டங்களாவன: எருசலேம், யூதயா மற்றும் சமரியாவில் சுவிசேஷத்தின் வெற்றி, சமரியாவிலிருந்து சிரியாவின் அந்தியோகியா வரை சீப்புரு, பிரிகியா மற்றும் கலாத்தியாவில், ஆசியாவில் மக்கதோனியா மற்றும் அகாயா மற்றும் எருசலேமிலிருந்து ரோம் வரை. உதாரணமாக அப்போஸ்தலர் 5:42 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு லூக்கா சபையின் வெற்றி மற்றும் செயல்பாட்டை பின்வரும் வார்த்தைகளுடன் சுருக்கமாக கூறினார். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். சுவிசேஷத்தின் வெற்றி மற்றும் திருச்சபையின் வளர்ச்சியின் வெற்றிகரமான நிலைகளை முன்னிலைப்படுத்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் முழுவதும் லூக்கா வழக்கமாக வழங்கிய சுருக்கமான அறிக்கையின் வகை இதுவாகும். அப்போஸ்தலர் 28:30-31 உள்ள அவரது கருத்தை கவனியுங்கள். பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். சுருக்கமான அறிக்கைகள் மூலம் லூக்கா தனது வரலாற்றின் சில அம்சங்கள் மீது கவனத்தை ஈர்த்ததை இப்போது நாம் பார்த்தோம். இந்த சுருக்க அறிக்கைகளுக்கு இடையில் வெளிப்படும் சபை வளர்ச்சியின் மாதிரியை பார்க்க வேண்டும். சபையின் வளர்ச்சியை லூக்கா விவரித்தபோது 2 ஆற்றல் மிக்க சக்திகளை அவர் தொடர்ந்து குறிப்பிட்டார். ஒருபுறம் அவர் சபைக்குள் ஏற்பட்ட உள் வளர்ச்சி பற்றியும் பதற்றம் பற்றியும் எழுதினார். மறுபுறம் அவர் வெளிப்புற வளர்ச்சி மற்றும் சபைக்கு வெளியில் இருந்து வந்த எதிர்ப்பு பற்றி எழுதினார். இந்த பாடத்தில் இந்த மாதிரியை நாம் பின்னர் விளக்குவோம். எனவே இப்போது நாம் இதன் அர்த்தம் என்ன என்று பார்ப்போம். உள் வளர்ச்சி என்ற பதத்தின் மூலம் கிறிஸ்தவ சமூகத்திற்குள் ஏற்பட்ட சுவிசேஷத்தின் நேர்மறையான விளைவுகளை நாம் குறிப்பிடுகிறோம். தனிநபர்கள் மற்றும் ஒட்டுமொத்த சபையின் ஆவிக்குரிய முதிர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் இது ஒரு தரமான வளர்ச்சி என்று நாம் கூறலாம். பதட்டம் என்ற வார்த்தையின் மூலம் சபைக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள், கேள்விகள், சர்ச்சைகள் மற்றும் போராட்டங்களை நாம் அர்த்தப்படுத்துகிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் உள் வளர்ச்சிக்கும் பதற்றத்திற்கும் இடையே ஒரு பரஸ்பர உறவு இருப்பதை லூக்கா தொடர்ந்து நிரூபித்தார். உள் வளர்ச்சி பதற்றத்திற்கு வழிவகுத்தது மற்றும் பதற்றம் உள் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. லூக்காவின் சபை வளர்ச்சியின் கட்டமைப்பில் உள்ள 2 கூறுகள் வெளிப்புற வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பு ஆகும். வெளிப்புற வளர்ச்சி என்பது புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதன் மூலம் சபை எண்ணிக்கையில் அதிகரித்தது என்பதை குறிக்கிறோம். இந்த வளர்ச்சி எண்ணிக்கையின் அடிப்படையிலானது. எதிர்ப்பு என்ற வார்த்தையின் மூலம் அவிசுவாசிகள் சுவிசேஷத்திற்கு எதிர்மறையாக நடந்து கொள்வதால் சபைக்கும் அவ்விசுவாசி உலகிற்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் எழுந்ததை குறிப்பிடுகிறோம். இந்த புத்தகத்தில் இந்த 2 கருத்துகளுக்கும் இடையே ஒரு பரஸ்பர உறவு உள்ளது. வெளிப்புற வளர்ச்சி சில நேரங்களில் எதிர்ப்புக்கு வழிவகுத்தது மற்றும் எதிர்ப்பு சில நேரங்களில் வெளிப்புற வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. மேலும் இந்த 2 கூறுகளுக்கும் இடையே ஒரு பரஸ்பர உறவு இருப்பதை லூக்கா அடிக்கடி நிரூபித்தார். ஒருபுறம் உள் வளர்ச்சி மற்றும் பதற்றம், மறுபுறம் வெளிப்புற வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பு. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உள் வளர்ச்சியும் பதற்றமும் வெளிப்புற வளர்ச்சியையும் எதிர்ப்பையும் தருவதாகவும், வெளிப்புற வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பு உள் வளர்ச்சி மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் லூக்கா தொடர்ந்து சுட்டிக்காட்டினார். இந்த பாடத்தில் நாம் பின்னர் பார்க்கவிருப்பதை போல் சபை வளர்ச்சிக்கான இந்த முறை இந்த புத்தகத்தில் அடிக்கடி தோன்றும். இது புத்தகத்திற்கான ஒரு வகையான கருத்தியல் கட்டமைப்பை அல்லது உள்கூட்டை உருவாக்குகிறது. லூக்கா தனது புத்தகம் முழுவதும் செய்த சுருக்கங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தின் ஒவ்வொரு முக்கிய பகுதியும் ஆரம்பகால திருச்சபையின் சாட்சி மூலம் பரவிய சுவிசேஷத்தின் வளர்ச்சியை சித்தரிக்கிறது என்று விளக்குகின்றன. தெயோபிலோ மற்றும் லூக்காவின் புத்தகத்தை படித்த மற்றவர்களின் மீது இந்த கருத்துக்கள் ஏற்படுத்தியிருக்கும் விளைவை கற்பனை செய்து பாருங்கள். எவ்வளவு பெரிய பதற்றமாக இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான எதிர்ப்பாக இருந்தாலும், தேவன் தம்முடைய சபையின் உள் மற்றும் வெளிப்புற வளர்ச்சிக்காக சுவிசேஷத்தின் மூலம் எப்பொழுதும் பாடுபடுகிறார் என்று எல்லா இடங்களிலும் உள்ள விசுவாசிகளை அவைகள் ஊக்குவித்திருக்கும். இந்த கண்ணோட்டத்தில் எல்லா வரலாற்றையும் படிக்க ஆரம்பகால கிறிஸ்தவர்களை அவைகள் தூண்டியிருக்கும். அவர்கள் தங்கள் தேவனுக்கும் இரட்சகருக்கும் உண்மையுள்ள சாட்சிகளாக இருந்தால் உள் மற்றும் வெளிப்புற பிரச்சனைகள் இருந்தபோதிலும் அவர்கள் தங்கள் நாளிலும் சுவிசேஷத்தின் வளர்ச்சியை காண்பார்கள் என்று அவைகள் உறுதியளித்திருக்கும். லூக்காவின் சொல்லாட்சி உத்தியின் சில மைய பரிமாணங்களை மனதில் கொண்டு நாம் இப்போது நமது இரண்டாவது தலைப்பான அப்போஸ்தலர் புத்தகத்தின் உள்ளடக்கத்திற்கு திரும்புவோம். இந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்தை சுருக்கமாக சொல்ல பல வழிகள் இருந்தாலும் சபையின் வளர்ச்சியை பூமியில் தேவனுடைய ராஜ்யமாக லூக்கா விவரித்த விதத்தில் கவனம் செலுத்துவோம். லூக்கா சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இயேசு எவ்வாறு சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலம் தேவனுடைய பூமிக்குரிய ராஜ்யத்தை கொண்டு வந்து கட்டத் தொடங்கினார் என்பதை விளக்குகின்றன. லூக்கா தனது சுவிசேஷத்தில் இயேசு தனது பூமிக்குரிய ஊழியத்தின் போது ராஜ்யத்திற்கு அமைத்த அடித்தளத்தை விவரித்தார். அப்போஸ்தலர்களும் சபையும் அவருடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் வேலையை தொடர இயேசு எவ்வாறு பரிசுத்த ஆவியை ஊற்றினார் என்பதை அப்போஸ்தலர் புத்தகத்தில் லூக்கா விவரித்தார். இந்த வழியில் தேவனுடைய ராஜ்யம் என்பது லூக்காவின் படைப்புகளில் இரண்டு தொகுதிகளின் மேலோட்டமான கதையாகும். எனவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் உள்ளடக்கத்தை நாம் ஆராயும் போது அப்போஸ்தலர்களின் தலைமையில் ராஜ்யம் தொடர்ந்து விரிவடையும் விதத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவோம். அப்போஸ்தலர் 1:8 இயேசு அப்போஸ்தலரை நியமித்த போது சாட்சிகளாக பணியாற்றும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தினார். முதலில் எருசலேமில் நற்செய்தி அறிவித்து பின்னர் உலகம் முழுவதும் பரப்பினார்கள். அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்ன வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை கவனியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இங்கே இயேசு சபையின் சுவிசேஷ சாட்சிக்காக ஒரு புவியியல் உத்தியை வகுத்தார். பரிசுத்த ஆவியால் அதிகாரம் பெற்ற அப்போஸ்தலர்கள் எருசலேமில் சாட்சி கொடுக்க ஆரம்பித்து பின்னர் யூதேயா மற்றும் சமாரியாவுக்கு நற்செய்தி எடுத்துச் செல்ல வேண்டும். இறுதியாக பூமியின் கடைசி வரை அவர்கள் சென்ற இடமெல்லாம் ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும். புவியியல் சாட்சி விரிவாக்கத்திற்கான இயேசுவின் அழைப்பை சுற்றி லூக்கா அப்போஸ்தலர் புத்தகத்தை அமைத்திருப்பதை பல அறிஞர்கள் கவனித்திருக்கிறார்கள். மேலும் அவரது பணியை ஆய்வு செய்யும் போது இதே முறையை பின்பற்றுவோம். எருசலேமில் சுவிசேஷத்தின் வளர்ச்சியை அப்போஸ்தலர் 1:1-8:4 லூக்கா விவரித்த விதத்தை முதலில் பார்ப்போம். இரண்டாவதாக நாம் 8:5-9:31 யூதேயா மற்றும் சமாரியாவில் ராஜ்யம் வளர்ச்சியடைந்ததை பற்றி பார்ப்போம். மூன்றாவதாக சபை 9:32-28:31 பூமியின் முனைகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்ற விதத்தில் கவனம் செலுத்துவோம். இந்த மூன்றாவது பகுதி மிகவும் நீளமாக இருப்பதால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள லூக்காவின் சுருக்கமான அறிக்கைகளால் பரிந்துரைக்கப்பட்ட வளர்ச்சியின் 4 நிலைகளை மையமாக கொண்டு இதில் சிறப்பு கவனம் செலுத்துவோம். முதலில் 9:32-12:25 பெனிக்கே, சீப்புரு மற்றும் அந்தியோகியா. இரண்டாவது 13:1-15:35 சீப்புரு, பிரிகியா மற்றும் கலாத்தியா. மூன்றாவது 15:36-21:16 ஆசியா, மக்கதோனியா மற்றும் அகாயா. மற்றும் நான்காவது 21:17-28:31 ரோம் வரை. நாம் முன்பு விவரித்த உள்வளர்ச்சி மற்றும் பதற்றம் மற்றும் வெளிப்புற வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பு ஆகியவற்றின் வடிவங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்த பிரிவுகள் ஒவ்வொன்றையும் இன்னும் விரிவாக பார்ப்போம். அப்போஸ்தலர்களின் சுவிசேஷ சாட்சியின் மூலம் எருசலேமில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட விதத்தில் அப்போஸ்தலர் 1:1-8:4 ஆரம்பிக்கலாம். எருசலேம் பண்டைய இஸ்ரவேலின் தலைநகரமாகும் மற்றும் பழைய ஏற்பாட்டில் தேவனின் சிறப்பு தேசமாகும். எருசலேம் லூக்காவின் கணக்கின் தொடக்க புள்ளியாக இருந்தது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தில் அது முக்கிய பங்கு வகித்தது. மேலும் இயேசுவின் ஊழியத்திலும் முக்கிய பங்கு வகித்தது. மேலும் லூக்கா அப்போஸ்தலர் புத்தகத்தில் பல இடங்களில் எருசலேமில் நடந்த நிகழ்வுகளை பற்றி எழுதினார். புதிய நாடுகளுக்கு நற்செய்தியை பரப்புவதில் அப்போஸ்தலர்களின் பணி இந்த சிறப்பு நகரத்தில் வேறொன்று இருந்தது என்பதை காட்டுகிறது. லூக்கா ராஜ்யத்தின் வளர்ச்சியை எருசலேமில் உள்ள சுவிசேஷத்தின் மூலம் 4 முக்கிய கதைகளில் அறிக்கை செய்தார். முதலாவதாக அப்போஸ்தலர் 1:2 ஆவியின் எதிர்பார்ப்பு மற்றும் ஆவி ஊற்றப்படுதல். இரண்டாவது பேதுருவின் ஆலய பிரசங்கம் மற்றும் அப்போஸ்தலர் 3:4 ஏற்பட்ட உபத்திரவம். மூன்றாவதாக அனனியா மற்றும் சபீராலின் கதை மற்றும் அப்போஸ்தலர் 5 ஏற்பட்ட துன்புறுத்தல். மற்றும் 4வது உதவியாளர்களின் தேர்வு மற்றும் அப்போஸ்தலர் 6:1-8:4 உள்ள உபத்திரவம். விளக்கத்தின் மூலம் எருசலேமில் நடந்த பல நன்கு அறியப்பட்ட நிகழ்வுகளில் உள் வளர்ச்சி தோன்றுகிறது. அவை: அப்போஸ்தலர் 1 அப்போஸ்தலர்கள் சுவிசேஷ வேலைக்காக அனுப்பப்படுதல், அப்போஸ்தலர் 2 பெந்தைகோசே நாளில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுதல், எருசலேமில் நடந்த அற்புதங்களின் அனுபவம், குறிப்பாக அப்போஸ்தலர் 3:4-5 பேதுருவால் நிகழ்ந்த அற்புதங்கள். அதே நேரத்தில் கிறிஸ்தவ சமூகத்திற்குள் பல வழிகளில் இருந்த பதட்டங்களையும் நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 1:12 அப்போஸ்தலன் யார் என்ற கேள்வி, அப்போஸ்தலர் 5 அவர்கள் நன்கொடையாக வழங்கிய பணத்தை பற்றி அனனியா மற்றும் சபீராலின் பொய், அப்போஸ்தலர் 6 கிரேக்க விதவைகளுக்கு எதிரான பாகுபாடு. இதற்கப்பால் எருசலேமில் சுவிசேஷ சாட்சியை குறித்த லூக்காவின் பதிவும் வெளிப்புற வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பின் மாதிரியை பின்பற்றுகிறது. உதாரணத்திற்கு, பெந்தைகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2 சுமார் 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டனர். யோவான் மற்றும் பேதுரு அப்போஸ்தலர் 4 சிறையில் அடைக்கப்பட்ட போது சபையில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை சுமார் 5000 உயர்ந்தது. அப்போஸ்தலர் 6 பல யூத ஆசாரியர்கள் சபையில் சேர்க்கப்பட்டனர். அப்படியிருந்தும் நாம் ஏற்கனவே பரிந்துரைத்துள்ளபடி இந்த வெளிப்புற வளர்ச்சி பெரும்பாலும் விசுவாசமற்ற உலகத்தின் வலுவான எதிர்ப்புடன் அமைக்கப்பட்டது. அதாவது, அப்போஸ்தலர் 5 பேதுரு மற்றும் யோவான் கைது செய்யப்பட்டு அடிக்கப்படுதல், அப்போஸ்தலர் 7 ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மறித்தல் மற்றும் அப்போஸ்தலர் 8 எருசலேமிலிருந்து துன்புறுத்தப்படுவதன் மூலம் சபை சிதறுகிறது. எருசலேமில் வளர்ந்து வரும் சபையை ஊக்கப்படுத்த உள் பதட்டத்தையும் வெளிப்புற எதிர்ப்பையும் நாம் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் கீழ் உண்மை அதற்கு நேர்மாறாக இருந்தது. சுவிசேஷ சாட்சி பெரும் பலத்துடன் தொடர்ந்து முன்னேறியது. இறுதியில் அதன் முன்னேற்றம் தடையின்றி நடந்தது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் 2 பெரிய பிரிவு, அப்போஸ்தலர் 8:5-9:31 யூதேயா மற்றும் சமரியாவில் உள்ள சபையின் சுவிசேஷ சாட்சியின் மீது கவனம் செலுத்துகிறது. யூதேயா மற்றும் சமரியாவின் பகுதிகள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளுக்கு சமமானவை. இயேசு பரமேறுவதற்கு முன் இந்த பகுதிகளில் ஊழியம் செய்திருந்தார். யூதேயா மற்றும் சமரியாவில் லூக்காவின் கவனத்தை 2 முக்கிய கதைகளாக பிரிக்கலாம். அவையாவன: அப்போஸ்தலர் 8:5-40 பிலிப்புவின் ஊழியம் மற்றும் அப்போஸ்தலர் 9:1-31 பவுலின் மனமாற்றம். இந்த கதைகள் சபையின் ஊழ் வளர்ச்சியில் கவனத்தை ஈர்க்கின்றன. உதாரணமாக, அப்போஸ்தலர் 8 புதிய விசுவாசிகள் தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதால் உள் வளர்ச்சி தொடர்ந்தது. மேலும் அப்போஸ்தலர் 9 சவுல் ஒரு அப்போஸ்தலன் ஆக்கப்பட்டார். இந்த நிகழ்வுகளுடன் சேர்ந்து சபைக்குள் பதற்றம் கட்டப்பட்டது. உதாரணமாக, சில விசுவாசிகள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாததால் அப்போஸ்தலர் 8 கேள்விகள் எழுப்பப்பட்டன. சீமோன் என்ற மந்திரவாதி அப்போஸ்தலர்களிடமிருந்து அப்போஸ்தலர் 8 பரிசுத்த ஆவின் வல்லமையை வாங்க முயன்றான். மறுபுறம் வெளிப்புற வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பின் முறையும் தொடர்ந்தது. உதாரணமாக, அப்போஸ்தலர் 8 பிலிப்புவின் சுவிசேஷ ஊழியத்தின் மூலம் பல மனமாற்றம் செய்யப்பட்டவர்கள் மற்றும் அப்போஸ்தலர் 9 பவுலின் மனமாற்றம் போன்ற நிகழ்வுகளின் மூலம் யூதேயா மற்றும் சமரியாவில் சபை தொடர்ந்து எண்ணிக்கையில் வளர்ந்தது. அப்படியிருந்தும் அவ்விசுவாசிகளின் எதிர்ப்பு இல்லாமல் இந்த வளர்ச்சி ஏற்படவில்லை. உதாரணமாக, அப்போஸ்தலர் 9 சவுல் தனது மனமாற்றத்திற்கு முன்பு விசுவாசிகளை துன்புறுத்தினார். மேலும் சில யூதர்கள் அப்போஸ்தலர் 9 சவுலை கொலை செய்ய முயன்றனர். மீண்டும் உள் பதட்டமும் வெளிப்புற எதிர்ப்பும் இறுதியில் சபையை தடுக்க தவறிவிட்டன. மாறாக, பரிசுத்த ஆவியானவர் இந்த சவால்களை பயன்படுத்தி சபைக்கு மேலும் முதிர்ச்சியையும் எண்ணியல் வளர்ச்சியையும் கொண்டு வந்தார். அப்போஸ்தலர்களின் 3 பெரிய பிரிவு அந்த நாளில் அறியப்பட்டபடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லைகளுக்கு அப்பால் பூமியின் கடைசி வரை சுவிசேஷம் எவ்வாறு விரிவடைந்தது என்பதை விவரிக்கிறது. நாம் குறிப்பிட்டுள்ளபடி 9:32-12:25 பெனிக்கே, சீப்புரு மற்றும் அந்தியோகியாவில் சுவிசேஷத்தின் முன்னேற்றம் தொடங்கி இந்த பகுதியை இன்னும் விரிவாக பார்ப்போம். இந்த பகுதி யூதேயா மற்றும் சமரியாவிற்கு அப்பால் சுவிசேஷத்தின் முதல் குறிப்பிடத்தக்க பரவலை பற்றியது. ஏனெனில் இது சிரியாவில் உள்ள பெனிக்கே, சீப்புரு மற்றும் அந்தியோகியாவின் அருகிலுள்ள புறஜாதி நாடுகளுக்கு விரிவடைந்தது. அப்போஸ்தலர் புத்தகத்தின் இந்த பகுதியில் அப்போஸ்தலர் 9:32-43 லித்தாவிலும் யோப்பாவிலும் பேதுருவின் ஊழியம், 10:1-11:18 செசரியாவின் புறஜாதியான கொர்நெலிவுக்கு பேதுருவின் ஊழியம், 11:19-20 சிரியாவின் அந்தியோகியாவுக்கு நற்செய்தி விரிவடைந்தது மற்றும் 12:1-25 எருசலேம் சிறையிலிருந்து பேதுருவின் அற்புதமான விடுதலையும் உள்ளது. உள் வளர்ச்சியும் பதற்றமும் இங்கு தொடர்ந்ததில் ஆச்சரியமில்லை. உள் வளர்ச்சிக்கு பல உதாரணங்களை லூக்கா பதிவு செய்தார். உதாரணமாக அப்போஸ்தலர் 10 புறஜாதிகள் சபைக்குள் கொண்டு வரப்பட்டனர். மேலும் அப்போஸ்தலர் 12 சிறையிலிருந்து பேதுருவின் அற்புதமான விடுதலையால் சபை ஊக்குவிக்கப்பட்டது. நிச்சயமாக அது தொடர்பான பதட்டங்களும் இருந்தன. எடுத்துக்காட்டாக பல யூதர்களும் அப்போஸ்தலர் 11 உள்ள சபையில் புறஜாதியார்களை ஐக்கியப்படுத்த தயங்கினார்கள். மேலும் பலர் அப்போஸ்தலர் 11 உள்ள பழைய ஏற்பாட்டு உணவு கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை எதிர்த்தனர். இந்த பகுதியிலும் லூக்கா வெளிப்புற வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பின் மாதிரியை வலியுறுத்தினார். உதாரணமாக அப்போஸ்தலர் 10 கொர்நெலியோ மற்றும் பல புறஜாதிகளின் மனமாற்றம் மற்றும் அப்போஸ்தலர் 11 பர்னபா மற்றும் அந்தியோகியாவில் உள்ள மற்றவர்களின் வெற்றிகரமான சுவிசேஷ ஊழியத்தின் மூலம் நிகழ்ந்த வெளிப்புற வளர்ச்சியை பற்றி அவர் எழுதினார். ஆனால் இந்த வளர்ச்சிக்கு எதிர்ப்பு இல்லாமல் இல்லை. இந்த உபத்திரவத்தில் அப்போஸ்தலர் 12 யாக்கோபின் மரணம் மற்றும் அப்போஸ்தலர் 12 பேதுருவின் சிறைவாசம் ஆகியவை அடங்கும். ஆனால் பதற்றம் மற்றும் எதிர்ப்பு இருந்தபோதிலும் சுவிசேஷ சாட்சி இறுதியில் தடைபடவில்லை. பரிசுத்த ஆவியானவர் சபையின் சுவிசேஷம் மற்றும் சீஷத்துவத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்தார். அவர் இனப்பிளவுகளையும் துன்புறுத்தலையும் முறியடித்தார். ஒரு அற்புதமான வழியில் பேதுருவை சிறையிலிருந்து விடுவித்தார். அதன் பாதையில் என்ன தடைகள் வீசப்பட்டாலும் சுவிசேஷம் தொடர்ந்து முன்னேறி சென்றது. அப்போஸ்தலர் 13:1-15:35 லூக்கா தனது 4வது முக்கிய பகுதியான சீப்புரு, பிரிகியா மற்றும் கலாத்தியாவில் சுவிசேஷம் பரவுதல் என்பதற்கு திரும்பினார். இந்த பிரிவில் சுவிசேஷம் எருசலேம், யூதேயா மற்றும் சமரியாவிலிருந்து மேலும் நகர்ந்து ஆசியா மைனரின் கிழக்கு பகுதிகளுக்கு நீண்டுள்ளது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் இந்த பிரிவு 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பவுலின் முதல் மிஷனரி பயணம் அப்போஸ்தலர் 13:1-14:28 ஆகும் மற்றும் அப்போஸ்தலர் 15:1-35 எருசலேமில் நடந்த சங்கத்தை பற்றிய காரியங்கள் உள்ளன. அவரது உத்திக்கு இணங்க லூக்கா இந்த பகுதியிலும் உள் வளர்ச்சி மற்றும் பதற்றத்தின் வடிவத்தை பிரதிபலித்தார். அப்போஸ்தலர் 14 கலாத்தியாவில் உள்ள சபைகளை பவுல் பலப்படுத்துவது மற்றும் அப்போஸ்தலர் 15 கிறிஸ்துவுக்கு மாறிய புறஜாதிகளை விருத்த சேதனம் செய்யக்கூடாத எருசலேம் சங்கத்தின் முடிவு போன்றவற்றின் மூலம் உள் வளர்ச்சியை அவர் சுட்டிக்காட்டினார். லூக்கா இந்த பகுதியில் உள் பதற்றத்தையும் குறிப்பிட்டார். குறிப்பாக அவர் புறஜாதியாக மாறியவர்கள் தொடர்பான நடைமுறை சிக்கல்களை பற்றி எழுதினார். அப்போஸ்தலர் 15 விருத்த சேதனம் மற்றும் பாரம்பரிய யூத உணவின் கடுமைகள் குறித்து யூத மற்றும் புறஜாதி விசுவாசிகளுக்கிடையே பதற்றம் ஏற்பட்டது. வெளிப்புற வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பை பொறுத்தவரை அப்போஸ்தலர் 14 தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பவுலின் முதல் மிஷனரி பயணத்தால் உருவாக்கப்பட்ட எண்ணியல் வளர்ச்சி போன்ற பல விஷயங்களை லூக்கா குறிப்பிட்டார். ஆனால் முன்பு போலவே இந்த வளர்ச்சியும் கடும் எதிர்ப்புடன் இருந்தது. உதாரணமாக பவுலும் பர்னபாவும் யூத அவிசுவாசிகளால் குறிப்பாக லீஸ்திரா, இக்கோனியா மற்றும் அந்தியோகியாவில் அப்போஸ்தலர் 14 பல முறை நிராகரிக்கப்பட்டனர். அப்படியிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் சபையை முன்னோக்கி நகர்த்தி தம்முடைய மக்களின் பாதையில் உள்ள ஒவ்வொரு தடைகளையும் கடந்து செல்ல சபைக்கு உதவினார். தடுக்க முடியாத சுவிசேஷம் தேவனின் நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டே இருந்தது. அப்போஸ்தலரின் 5வது பெரிய பிரிவு 15:36-21:16 இயங்குகிறது. அங்கு சுவிசேஷ சாட்சி ரோம மாகாணங்களான ஆசியா, மக்கதோனியா மற்றும் அகாயா வரை நீட்டிக்கப்பட்டது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் இந்த பகுதி பவுலின் 2வது மற்றும் 3வது மிஷனரி பயணங்களில் கவனம் செலுத்துகிறது. அந்த நேரத்தில் பவுல் கிழக்கு ஆசியா மைனர் வழியாக பயணம் செய்தார். ஆனால் அவர் மேற்கு ஆசிய மைனரில் உள்ள ஆசியா மாகாணத்திற்கும் ஏஜியன் கடல் வழியாக பல நகரங்களுக்கும் சென்றார். மேலும் நவீன கிரேக்க நாட்டில் மக்கதோனியா மற்றும் அகாயாவில் உள்ள பல நகரங்களுக்கும் சென்றார். பவுலின் 2வது மிஷனரி பயணம் அப்போஸ்தலர் 15:36-18:22 பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவரது 3வது மிஷனரி பயணம் 18:23-21:16 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது நன்கு தெரிந்திருக்க வேண்டிய வடிவத்தில் இந்த அதிகாரங்கள் சபையின் உள் வளர்ச்சிக்கும் பதற்றத்திற்கும் இடையிலான உறவை வலியுறுத்துகின்றன. அப்போஸ்தலர் 18 ஆக்கிலா மற்றும் பிரிஸ்கிலா அப்பல்லோவுக்கு அறிவுரை வழங்கியது, எபேசுவின் ஜெப ஆலயங்களில் பவுல் போதித்தது மற்றும் அப்போஸ்தலர் 19 திறனு என்கிற வித்தியாசாலையில் பவுலின் நீட்டிக்கப்பட்ட போதனைகள் போன்றவை சபையின் உள் வளர்ச்சிக்கான பல எடுத்துக்காட்டுகளாகும். நிச்சயமாக இந்த உள் வளர்ச்சியுடன் அதிக பதற்றமும் இருந்தது. உதாரணமாக பவுலும் பர்னபாவும் மார்க்கவை குறித்து வாதிட்டு அப்போஸ்தலர் 15 பிரிந்தனர். மேலும் அப்போஸ்தலர் 20 தீய நோக்கங்களை கொண்ட சபை தலைவர்களுக்கு எதிராக பாதுகாப்பாக இருக்கும்படி பவுல் சபையை எச்சரித்தார். வெளிப்புற வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பை பற்றியும் நாம் படிக்கிறோம். எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 15-21 பவுல் தனது 2வது மற்றும் 3வது மிஷினரி பயணத்தின் போது பல மனமாற்றம் அடைந்தவர்களிடமும் அவர் ஸ்தாபித்த சபைகளிலும் வெளிப்புற வளர்ச்சியை காண்கிறோம். ஆனால் பவுலை கொல்ல முயன்ற கோபம் நிறைந்த கும்பலையும் அப்போஸ்தலர் 15 மற்றும் 20 பவுலை பின்தொடர்ந்த யூத வெறியர்கள் காட்டிய எதிர்ப்பையும் நாம் காண்கிறோம். மீண்டும் சுவிசேஷம் உலகம் முழுவதும் திறம்பட பரவியது என்பதை லூக்கா சுட்டிக்காட்டினார். உள் பதட்டங்களும் வெளிப்புற எதிர்ப்புகளும் நிலையான சிரமங்களாக இருந்தன. ஆனால் பரிசுத்த ஆவியால் அதிகாரம் பெற்ற சுவிசேஷ சாட்சியின் முன்னேற்றத்தை அவர்களால் தடுக்க முடியவில்லை. இறுதியாக லூக்காவினுடைய கதையின் கடைசி பகுதி அப்போஸ்தலர் 21:17-28:31 ரோமில் உள்ள சுவிசேஷ சாட்சியில் கவனம் செலுத்துகிறது. இந்த பகுதி பவுல் எருசலேமிலிருந்து பயணம் செய்ததையும் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ரோம் நகருக்கு மாற்றப்படுவதையும் மையமாக கொண்டுள்ளது. இந்த காரியங்கள் தோராயமாக 4 பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. அப்போஸ்தலர் 21:17-23:11 பவுலின் இறுதி சாட்சி, 23:12-26:32 பவுலின் சிறைவாசம், 27:1-28:14 ரோமுக்கு கடினமான பயணம், இறுதியாக 28:15-31 ரோமில் அவருடைய சாட்சி. நாம் எதிர்பார்த்தபடி இந்த அதிகாரங்களில் உள் வளர்ச்சி மற்றும் பதற்றத்தை பற்றிய காரியங்கள் உள்ளன. பல புறஜாதிகள் அப்போஸ்தலர் 21 விசுவாசத்திற்கு வருகிறார்கள் என்று கேட்டபோது எருசலேமிலிருந்த யூத விசுவாசிகள் அடைந்த மகிழ்ச்சியை இங்கே காண முடிகிறது. மற்றும் அப்போஸ்தலர் 22 பவுலும் மற்றவர்களும் சுவிசேஷத்தை பரப்புவதற்கும் துன்பப்படுவதற்கும் மறிப்பதற்கும் தயாராக இருப்பது போன்ற பல உள் வளர்ச்சிக்கான சான்றுகளை நாம் காண்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் 21 யூத விசுவாசிகளுக்கு அவர்களின் பாரம்பரியங்களை கைவிடுமாறு பவுல் கற்பிக்கிறார் என்ற வதந்தி மற்றும் அப்போஸ்தலர் 21 எருசலேமில் உள்ள சபையில் அவரது பிரசன்னம் ஏற்படுத்திய பதற்றம் போன்ற காரியங்களுடன் இந்த உள் வளர்ச்சியும் சேர்ந்து கொண்டதையும் காண்கிறோம். வெளிப்புற வளர்ச்சி மற்றும் எதிர்ப்பின் வடிவத்தையும் நாம் காண்கிறோம். இந்த காலகட்டத்தில் சபை வெளிப்புற வளர்ச்சியில் பெரும் முன்னேற்றம் கண்டதாக லூக்கா பதிவு செய்தார். உதாரணமாக அப்போஸ்தலர் 23:24, 25, 26, 28 பவுலால் பல உயர் அதிகாரிகளுக்கு நற்செய்தியை வழங்க முடிந்தது. மேலும் அவர் அப்போஸ்தலர் 28 ரோமில் தடையின்றி பிரசங்கித்தார். ஆனால் அப்போஸ்தலர் 24 பவுலின் கைது மற்றும் ரோம் அரசாங்கத்தால் 4 சிறை தண்டனை மற்றும் அப்போஸ்தலர் 28 பவுல் ரோமில் சிறையில் வைக்கப்பட்டது உட்பட வலுவான எதிர்ப்புகள் இந்த வளர்ச்சியுடன் சேர்ந்து கொண்டது என்றும் லூக்கா சுட்டிக்காட்டினார். அப்போஸ்தலர் புத்தகத்தின் ஒவ்வொரு முக்கிய பகுதியும் சுவிசேஷத்தின் உண்மையுள்ள சாட்சிகள் தோல்வியடையவில்லை என்பதை நிரூபிக்கின்றன. எருசலேமிலிருந்து ரோம பேரரசின் தலைநகருக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு அதிகாரம் அளித்தார். சபை தாங்கிக் கொண்ட உட்புற மற்றும் வெளிப்புற பிரச்சனைகள் இருந்தபோதிலும் தடையற்ற சுவிசேஷம் சபையை ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் எண்ணியல் விரிவாக்கத்திற்கும் கொண்டு வந்தது. அது தேவனுடைய ராஜ்யத்தை பூமியின் கடையாந்தரங்களுக்கு பரப்பியது. இப்போது நாம் சொல்லாட்சி உத்தி மற்றும் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் உள்ளடக்கத்தை ஆராய்ந்து விட்டோம். இப்போது நாம் 3வது தலைப்பான நவீன பிரயோகத்தை நோக்கிய படிகளுக்கு வருவோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் உண்மைகளை நம்முடைய நாளில் பயன்படுத்தும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கிய பிரச்சனைகள் யாவை? இந்த தலைப்பை ஆராய முதலில் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் இலக்கியத்தன்மையில் கவனம் செலுத்துவோம். அதன் சில முக்கிய பண்புகளை குறிப்பிடுவோம். 2வதாக அவருடைய புத்தகத்தின் நவீன பிரயோகத்தை பாதிக்கும் முதல் நூற்றாண்டுக்கும் நம் காலத்திற்கும் இடையே உள்ள சில தொடர்ச்சியின்மைகளை பற்றி பேசுவோம். மூன்றாவதாக, முதல் நூற்றாண்டிற்கும் நவீன காலத்திற்கும் இடையில் இருக்கும் சில முக்கியமான தொடர்ச்சிகளை உறுதிப்படுத்துவோம். அவை அப்போஸ்தல நடவடிக்கைகளின் அசல் அர்த்தத்தை நம் சொந்த வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்த உதவுகின்றன. இந்த புத்தகத்தின் இலக்கியத்தன்மையை முதலில் ஆரம்பிக்கலாம். வெவ்வேறு வகையான இலக்கியங்கள் தங்கள் கருத்துக்களை வெவ்வேறு வழிகளில் தெரிவிக்கின்றன. உதாரணமாக, வேதத்தில் பல வகையான இலக்கியங்களை காண்கிறோம். வரலாற்று கதைகள், கவிதைகள், உரைகள், ஊமைகள், பழமொழிகள், பிரமாணம் போன்றவை உள்ளன. இந்த வகை இலக்கியங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வழிகளில் தொடர்பு கொள்கின்றன. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை பொறுப்புள்ள விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டுமென நாம் நம்பினால், அது எந்த வகையான இலக்கியம் என்றும் இந்த வகையான இலக்கியம் அதன் கருத்துக்களை தெரிவிக்கும் வழிகளையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இலக்கிய கண்ணோட்டத்தில் இந்த புத்தகத்தை பற்றி நாம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. ஆனால் அதன் மூன்று முக்கிய பண்புகளை முன்னிலைப்படுத்த மட்டுமே நேரம் நம்மை அனுமதிக்கும். முதலில், லூக்கா தான் தேர்ந்தெடுத்த காரியங்களை இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். இரண்டாவதாக, அவர் இந்த புத்தகத்தை பல பாகங்களாக வடிவமைத்தார். மூன்றாவதாக, அவர் தனது போதனைகள் பலவற்றை மறைமுகமான வழிகளில் தெரிவித்தார். இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்மையை முதலில் பார்ப்போம். ஒவ்வொரு வரலாற்றாசிரியரும் தேர்ந்தெடுப்பவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் விரிவான அறிக்கையை வழங்குவதற்கு உலகில் பல உண்மைகள், நபர்கள் மற்றும் நிகழ்வுகள் அவனுக்கு உள்ளன. அப்போஸ்தலர் புத்தகத்தில் உள்ள நிகழ்வுகள் இயேசுவின் பரமேறுதலில் தொடங்கி பவுல் ரோமில் சிறை வைக்கப்பட்டது வரையிலான வருடங்களை உள்ளடக்கியுள்ளன. அதாவது 3 அல்லது 4 தசாப்தங்கள். இந்த நேரத்தில் சபையில் வியக்கத்தக்க எண்ணிக்கையிலான குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் நடந்தன. அவை எண்ண முடியாத அளவுக்கு அதிகமானவை. இருப்பினும் லூக்கா 28 சிறிய அதிகாரங்களை மட்டுமே எழுதினார். எனவே அவர் சொல்லக்கூடியவற்றில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் என்ன நிகழ்வுகளை உள்ளடக்க வேண்டும் என்பதை அவர் எவ்வாறு தீர்மானித்தார்? எதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் எப்படி முடிவு செய்தார்? அப்போஸ்தலர்கள் மூலம் இயேசுவின் பணியை புரிந்து கொள்வதற்கு முக்கியமான வரலாற்று துணுக்குகளை தேர்ந்தெடுக்க லூக்கா பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டார். மேலும் அது அப்போஸ்தலர்களின் சில மைய போதனைகளை தழுவிக்கொள்ள அவரது வாசகர்களை அறிவுறுத்தியது. எனவே நவீன உலகில் அப்போஸ்தலர் புத்தகத்தை பயன்படுத்துவதற்கான வழிகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது நாம் 2 விஷயங்களை செய்ய வேண்டும். ஒருபுறம், சபை வரலாற்றின் இந்த காலகட்டத்தை பற்றி நாம் அறிய விரும்பும் அனைத்தையும் லூக்கா பதிவு செய்துள்ளார் என்று நினைக்கும் பிழையை தவிர்க்க வேண்டும். அவர் பதிலளிக்காத பல கேள்விகள் உள்ளன. எனவே நமது நவீன பிரச்சனைகளுக்கான ஒவ்வொரு பதிலையும் அப்போஸ்தலர் புத்தகத்தில் தேடுவதை தவிர்க்க வேண்டும். மறுபுறம், அப்போஸ்தலர் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு பதிவும் லூக்கா தனது 2 மடங்கு நோக்கத்தை நிறைவேற்ற உதவுவதாக இருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே லூக்காவுக்கு இந்த இலக்கை மேலும் மேம்படுத்த ஆரம்பகால சபையை பற்றி இது எனக்கு என்ன கற்பிக்கிறது மற்றும் என்ன கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள இது என்னை ஊக்குவிக்கிறது என இது எவ்வாறு உதவுகிறது என்பதை அறிய நாம் புத்தகத்தில் உள்ள அனைத்தையும் படிக்க வேண்டும். இது போன்ற கேள்விகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்டவை தவிர இந்த புத்தகத்தின் இலக்கியம் அத்தியாயங்களாக உள்ளன. அதாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்பது சிறு சிறு கதைகள் மற்றும் கணக்குகளின் தொடர்ச்சியான தொகுப்பாகும். அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும்போது அதன் ஒவ்வொரு தனிப்பட்ட விவரிப்பும் லூக்காவின் ஒட்டுமொத்த உத்தி மற்றும் செய்தியின் ஒரு பகுதியாக இருப்பதை கவனிக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவில் இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றி தியோபிலுவுக்கு கற்பிக்கும் அவரது ஒட்டுமொத்த பணிக்கு ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வகையில் பங்களிக்கின்றன. எனவே இந்த பெரிய படம் நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் படிக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் பின்னணியாகவும் சூழலாகவும் இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு அத்தியாயமும் வேறுபட்டது. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு சிறிய காரியத்தையாவது கூறுகின்றன. சுவிசேஷத்தின் மூலம் கிறிஸ்துவில் தேவனுடைய ராஜ்யத்தை தொடர்ந்து கட்டி எழுப்ப சபை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி கற்பிக்க அதன் சொந்த விவரங்கள் உள்ளன. நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும்போது லூக்கா குறிப்பிட்டு கொண்டிருந்த தனிப்பட்ட குறிப்புகளை மறைத்துவிடும்படிக்கு அவருடைய மேலோட்டமான நோக்கத்திற்கு நம் கவனம் செல்ல நாம் அனுமதிக்கக்கூடாது என்பதே இதன் அர்த்தமாகும். பெரிய மற்றும் சிறிய படம் 2 நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு அத்தியாயமும் பெரிய இலக்குக்கு எவ்வாறு பங்களிக்கிறது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். ஆனால் ஒவ்வொரு அத்தியாயமும் அந்த இலக்கின் விவரங்களை வரையறுக்க உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தின் வகை அதன் போதனையின் பெரும்பகுதியை வெளிப்படுத்தும் விதத்திலும் மறைமுகமாக உள்ளது. பரவலாக பேசினால் புதிய ஏற்பாட்டில் கதை சொற்பொழிவு மற்றும் வாத பேச்சு என இரண்டு முக்கிய வகையான இலக்கியங்கள் உள்ளன. வாத பேச்சு என்பது ஒரு புத்தகத்தில் ஒரு பாத்திரம் பேசுவது அல்லது ஒரு எழுத்தாளர் தனது பார்வையாளரிடம் நேரடியாக பேசுவது போன்ற ஒரு வகையான உரையாடலை பிரதிபலிக்கும் இலக்கியமாகும். எடுத்துக்காட்டாக, புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் முதன்மையாக வாத பிரசங்கத்தை கொண்டிருக்கின்றன. அதில் பவுலை போன்ற ஒரு எழுத்தாளர் தனது கடிதத்தை பெற்றவர்களிடம் நேரடியாக பேசுகிறார். நிச்சயமாக சில நிருபங்களில் கதையின் துணுக்குகள் இருக்கின்றன. மேலும் அவ்வப்போது பாடல் அல்லது பழமொழிகளை கூட நாம் காண்கிறோம். ஆனால் அவை பெரும்பாலும் வாத பேச்சுகளால் ஆனவை. மேலும் இங்கு வாத பிரசங்கத்தை பற்றி நாம் முக்கியமாக கூற விரும்புவது என்னவென்றால், அது அதன் பெரும்பாலான போதனைகளை நேரடியாகவும் வெளிப்படையாகவும் தெரிவிக்கிறது. பவுல் தனது வாசகர்களை யோசிக்க அல்லது ஏதாவது செய்ய சொல்லி ஒரு கடிதம் எழுதிய போது தான் விரும்பியதை நேரடியாக சொன்னார். மறுபுறம், நான்கு சுவிசேஷங்களிலும் அப்போஸ்தலர் புத்தகத்திலும் கதை சொற்பொழிவு இலக்கியத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. கதை சொற்பொழிவு என்பது ஒரு கதையை சொல்லும் இலக்கியம் குறைந்த நேரடியான வழியில் கற்பித்தலை வழங்குகிறது. நிச்சயமாக இந்த புத்தகங்களிலும் முதன்மையாக சில கதாபாத்திரங்களின் பேச்சுகளில் வாத பேச்சுக்கள் தோன்றும். ஆனால் சுவிசேஷங்கள் மற்றும் அப்போஸ்தலரில் கதைதான் அதிகமாக உள்ளது. மேலும் விஷயங்களை வெளிப்படையாக கற்பிக்க முனைகிற வாத பிரசங்கம் போலல்லாமல் கதை சொற்பொழிவு விஷயங்களை மறைமுகமாக கற்பிக்க முனைகிறது. வாசகரை அதன் படிப்பினைகளை ஊகிக்க அனுமதிக்கிறது. கதைகள் வாசகர்களை நேரடி அறிவுறுத்தல்கள் மூலம் பாதிக்காது, மாறாக மிகவும் நுட்பமான வழிகளில் பாதிக்கின்றன. பாத்திரங்களின் மனப்பான்மை, செயல்கள் மற்றும் வார்த்தைகளிலிருந்து வாசகர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள். மேலும் தேவனுக்கு பிரியமானவற்றை ஏற்றுக்கொள்வதற்கும் தேவனுடைய சித்தத்திற்கு முரணானவற்றை தவிர்ப்பதற்கும் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதை பற்றி இப்படி யோசித்து பாருங்கள். பெரும்பாலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் போன்ற விவரிப்புகள் உண்மைகளை கூறுவதற்கு மட்டுமே தோன்றும். இது நடந்தது, அது நடந்தது, பின்னர் வேறு நடந்தது. மேலோட்டமாக பார்த்தால் இது நிகழ்வுகளின் அறிக்கையாகவே தோன்றும். நாம் பார்த்தபடி எப்போது லூக்கா தனது கதைகளின் கூறுகளின் முக்கியத்துவத்தை பற்றி வெளிப்படையாக கருத்துரைத்தார். ஆனால் பெரும்பாலும் அவர் நிகழ்வுகள் அல்லது உண்மைகளை சிறிய கருத்துகளாக அல்லது கருத்து இல்லாமல் விவரித்தார். அப்படியிருந்தும் அவரது கதைகள் வெறுமனே நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக எழுதப்படவில்லை என்பதே உண்மையாகும். அவர் செயற்கையான நோக்கங்களையும் கொண்டிருந்தார். மேலும் இந்த கருத்துக்களை மறைமுகமாக தொடர்பு கொள்ள அவரது கதைகளை பயன்படுத்தினார். இந்த கருத்தை எனது சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு கதை மூலம் விளக்குகிறேன். என் மகள் மிகவும் இளமையாக இருந்தபோது இரவு உணவிற்கு முன் சாக்லேட் சாப்பிடக்கூடாது என்று அவளுக்கு கூறப்பட்டது. ஆனால் ஒரு நாள் மாலை அவள் உதடுகளில் சாக்லேட்டுடன் மேஜைக்கு வந்தாள். சாக்லேட் சாப்பிட்டாயா என்று நான் அவளிடம் கேட்டேன். அவள் பெரிய கண்களுடன் மறுப்புடன் பதிலளித்தாள், என்னிடம் சாக்லேட் எதுவும் இல்லையப்பா. ஒரு பெற்றோராக சூழ்நிலையை சமாளிக்க எனக்கு இரண்டு வழிகள் இருந்தன. இந்த விஷயத்தை நான் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் ஒரு வாத பேச்சு மூலம் பேசியிருக்கலாம். நீ உண்மையை சொல்லவில்லை என்று நான் சொல்லியிருக்கலாம். உன் முகத்தில் சாக்லேட்டை நான் பார்க்கிறேன், நீ மாட்டிக்கொண்டாய். ஆனால் ஒரு கதை வடிவில் அவளிடம் சொல்லியிருக்கவும் என்னால் முடியும். அது மிகவும் மறைமுகமாக சொல்வதாக இருந்தது. நான் என் சிறிய மகளை என் மடியில் எடுத்துக்கொண்டு அவளிடம் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு சிறுமி தனது சிறந்த உடையை அணிந்து கொண்டு விளையாட வேண்டாம் என்று சொல்லப்பட்டாள். ஆனால் அவள் தனது உடையில் விளையாடி மிகவும் அழுக்காக்கி விட்டாள். சிறுமியின் செயல்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? இதுபோன்ற ஒரு கதை சொல்லாட்சி உத்தி முதன்மையாக மறைமுகமான நிலைகளில் வேலை செய்கிறது. கீழ்ப்படியாதது மோசமானதல்லவா என்று அந்த குழந்தையை இது ஆச்சரியப்படுத்த வைக்கிறது. இவ்வகையான கருத்துக்களை மறைமுகமாக தெரிவிப்பதே கதையின் அழகும் ஆற்றலுமாகும். இது போதுமான நுணுக்கமாக இருந்தால் கதையின் சூழ்நிலைக்குள் கேட்பவரை வரவைக்கும். அந்த நபர் தனிப்பட்ட முறையில் ஈடுபட முடியும். அதனால் கேட்பவர் தன்னை நியாயப்படுத்த மாட்டார். இது கேட்பவரை கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் சுமார் 70% கதை வடிவம் உள்ளது. புத்தகத்தின் பெரும்பகுதியிலும் லூக்கா முக்கியமாக தனது வாசகர்களிடம் ஆரம்பகால சபையில் தேவன் செய்த வேலையை பற்றிய ஒரு கதையை சொல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். நிச்சயமாக அவர் சொன்ன கதை முற்றிலும் உண்மை. உண்மை வரலாற்றின் உலகில் நுழைய அவர்களை அழைத்தார். ஆனால் அவர் இந்த வரலாற்றை ஒரு கதை வடிவில் முன்வைத்தார். ஏனெனில் அவர் பதிவு செய்த உண்மைகளிலிருந்து முடிவுகளை தனது வாசகர்கள் ஊகிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகவே அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும்போது இந்த மறைமுகமான போதனைகளை தேடுவது நமக்கு முக்கியமாகும். நிச்சயமாக எந்த ஒரு வேதாகம கதையையும் மதிப்பீடு செய்து நம் வாழ்வில் பயன்படுத்துவதற்கான முக்கிய வழிகளில் ஒன்று நடக்கும் செயல்களுக்கு தேவன் எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறார் என்பதை பார்ப்பதாகும். மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது வார்த்தைகள் மற்றும் செயல்கள் முற்றிலும் பிழையில்லாதவை. இதன் விளைவாக அப்போஸ்தலர் புத்தகத்தில் உள்ள தேவன் அங்கீகரிக்கும் மற்றும் ஆசீர்வதிக்கும் விஷயங்களையும் அவர் ஏற்காத அல்லது சபிக்கும் விஷயங்களையும் நாம் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்கும் அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும். அவர் ஏற்காதது அல்லது சபிப்பது தீயதாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும்போது தேவனுக்கு பிரியமான நம்பிக்கைகள், மனப்பான்மைகள் மற்றும் நடத்தைகளை பின்பற்றவும் அவருக்கு விரோதமானவற்றை தவிர்க்கவும் நாம் முயல வேண்டும். இது தவிர லூக்கா முக்கிய ஆரம்பகால சபை தலைவர்களின் கண்ணோட்டங்களை பெரிதும் நம்பியிருந்ததால் லூக்காவின் மறைமுகமான போதனைகளை பார்க்க மற்றொரு நம்பகமான வழி லூக்கா நமக்கு வழங்கிய உதாரணங்களை கவனிப்பதாகும். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் பிற மரியாதைக்குரிய சபை தலைவர்கள் போன்ற நம்பகமானவர்கள் ஏதாவது செய்தாலோ அல்லது சொன்னாலோ அவர்கள் மீது அனுதாபம் காட்ட நாம் அழைக்கப்படுகிறோம் என்று பொதுவாக நாம் ஊகிக்க முடியும். அவர்களுடைய செயல்கள் பொருத்தமாக இருந்தன, அவருடைய சாட்சி உண்மையானது. இதன் விளைவாக இந்த அழைப்புக்கு நம் இருதயத்தில் பதிலளிப்பதாகவும் நம்முடைய சொந்த நடத்தை மற்றும் எண்ணங்களை அவற்றின் மாதிரியாக மாற்றுவதாகவும் நமது பதில் இருக்க வேண்டும். மேலும் அதை தலைகீழாக பார்த்தாலும் அதுவும் உண்மைதான். அப்போஸ்தலர்கள் அல்லது சபையால் அப்போஸ்தலர் புத்தகத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் கண்டனம் செய்யப்படும் போது அவர்களின் செயல்கள் தீயவை என்றும் அவர்கள் முன்மாதிரிகளை நாம் பின்பற்றக்கூடாது என்றும் நாம் ஊகிக்க முடியும். இப்போது இவை எந்த வகையிலும் லூக்கா அப்போஸ்தல நடவடிக்கைகளில் ஏற்படுத்திய தாக்கங்கள் அல்ல. ஆனால் அவை நவீன வாசகர்களுக்கு வேதாகம கதையிலிருந்து சரியான அனுமானங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வதற்கு ஒப்பீட்டளவில் உறுதியான அடித்தளத்தை வழங்குகின்றன. அப்போஸ்தலர்களின் இலக்கிய தன்மையை பற்றிய இந்த புரிதலை மனதில் கொண்டு அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் பயன்படுத்தும் விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முதல் நூற்றாண்டுக்கும் நவீன உலகத்திற்கும் இடையே உள்ள தொடர்ச்சியின்மைகளுக்கு நாம் திரும்ப வேண்டும். வேதம் நமக்காக எழுதப்பட்டிருந்தாலும் அது நேரடியாக நமக்கு எழுதப்படவில்லை என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். தெயோபிலோ மற்றும் கிபி முதல் நூற்றாண்டில் இருந்தவர்கள்தான் முதலாக இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டவர் என்பதை நாம் வெளிப்படையாக அறிவோம். எனவே ஏதோ ஒரு வகையில் லூக்காவின் புத்தகத்தை படிக்கும்போது மற்றவர்களின் புத்தகத்தையே வாசிக்கிறோம். லூக்கா நம்மிடம் சொன்னதை நாம் அதிகம் கேட்கவில்லை, அவர்களிடம் சொன்னதை நாம் கேட்கிறோம். ஆகவே தெயோபிலு மற்றும் லூக்காவின் மற்ற அசல் வாசகர்களுக்கு செய்ததை விட அப்போஸ்தல நடவடிக்கைகளில் உள்ள சில போதனைகள் நமக்கு வித்தியாசமாக பொருந்தும் என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். இந்த வேறுபாடுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வேதத்தில் நாம் காண்பதை நாம் திரும்ப திரும்ப சொன்னால் நாம் அடிக்கடி தேவனுடைய வார்த்தையை தீங்கு விளைவிக்கும் வழிகளில் தவறாக பயன்படுத்துவோம். லூக்காவின் உலகத்திற்கும் நம்முடைய உலகத்திற்கும் இடையிலான இந்த தொடர்ச்சியின்மைகளை இரண்டு வழிகளில் சுருக்கமாக கூறுவோம். முதலாவதாக, நாம் அவர்கள் வாழ்ந்ததை விட வித்தியாசமான காலத்தில் வாழ்கிறோம். இரண்டாவதாக, முதல் நூற்றாண்டிலிருந்து உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டது, அதனால் நமக்கு வெவ்வேறு சூழ்நிலைகள் உள்ளன. லூக்கா இந்த புத்தகத்தை முதலில் எழுதியவர்களிடமிருந்து வேறுபட்ட சூழ்நிலைகள் இப்போது உள்ளன. அப்போஸ்தலர் புத்தகத்தை முதலில் பெற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்ற உண்மையை முதலில் பார்ப்போம். உதாரணமாக, அப்போஸ்தலர்களின் புத்தகம் முதல் நூற்றாண்டில் கிறிஸ்துவின் அதிகாரப்பூர்வ சாட்சிகளான அப்போஸ்தலர்களை மையமாக கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்வது மிகவும் முக்கியமாகும். அப்போஸ்தலர்கள் மூலம் தேவனுடைய பல செயல்பாடுகள் மீட்பு வரலாற்றில் அந்த நேரத்திற்கும் இடத்திற்கும் மட்டுமானதாக இருந்தன. அவை மீண்டும் மீண்டும் செய்ய முடியாத அடித்தளமான சாதனைகளாக இருந்தன. ஒரே ஒரு உதாரணமாக, அப்போஸ்தலரின் வாழ்க்கை தனித்துவமானது. அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்பது போல் இன்னொரு அப்போஸ்தலன் இருக்க முடியாது. ஒன்று, அப்போஸ்தலன் ஆவதற்கு தகுதி பெற ஒரு மனிதன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை பார்த்திருக்க வேண்டும். மற்றொன்று, அவர் தேவனால் நேரடியாக அப்போஸ்தலன் பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய சொந்த சபை தலைவர்களை மதிக்கவும் அவர்களுக்கு கீழ்ப்படியவும் அப்போஸ்தலர் நமக்கு கற்பிக்கிறது என்று சொல்வது நியாயமானதாக இருந்தாலும் இன்று நம்முடன் வாழும் அப்போஸ்தலர்கள் இல்லை. புதிய ஏற்பாட்டில் அவர்களின் எழுத்துப்பூர்வ சாட்சியத்திற்கு அடிபணிவதே நாம் செய்யக்கூடிய சிறந்த காரியமாகும். துரதிருஷ்டவசமாக பல கிறிஸ்தவ குழுக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் துல்லியமாக பின்பற்ற வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மாதிரிக்காக அப்போஸ்தல நடவடிக்கைகளை தேடுகின்றன. உதாரணமாக, பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வியத்தகு அற்புத வழிகளில் ஊற்றப்பட்டார் என்றும், அவரை பெற்றவர்கள் பல்வேறு மொழிகளிலும் பேச்சு வழக்குகளிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கினர் என்றும் அப்போஸ்தலர் 2:1-4 போதிக்கிறது. கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய அப்போஸ்தலர்கள் மற்றும் பிற ஆரம்பகால விசுவாசிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் முதலில் ஊற்றப்பட்ட போது நடந்த இது ஒரு சிறப்பு நிகழ்வாகும். இதேபோன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது அப்போஸ்தல நடவடிக்கைகள் நிகழ்ந்தன. ஆனால் இது அப்போஸ்தலர்களின் வேலையின் நேரடி விளைவாக மட்டுமே நிகழ்ந்தன. அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நிலையானது என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறார். அது அவருடைய குணாதிசயத்தில் மாற்றம் ஏற்பட்டு சாட்சியாக இருப்பான். இந்த புத்தகத்தில் நிலையானது அல்ல என்பது பரிசுத்த ஆவியின் குறிப்பிட்ட வெளிப்பாடுகளின் பிரசனம் இருப்பது அல்லது பிரசனம் இல்லாமல் இருப்பதாகும். இருப்பினும் சபையின் சில கிளைகள் இன்றும் கூட பல்வேறு மொழிகளில் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலம் பரிசுத்த ஆவியின் தனி நிரப்புதல் எப்போதும் வெளிப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. முதல் நூற்றாண்டிற்கும் நமது நாளுக்கும் இடைப்பட்ட தொடர்ச்சியின்மைகளை நல்லெண்ணம் கொண்ட கிறிஸ்தவர்கள் கணக்கிட தவறும் போது அவர்கள் பெரும்பாலும் அப்போஸ்தலர்களின் போதனைகளை பொருத்தமற்ற வழிகளில் பயன்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் அசல் பார்வையாளர்களை விட வேறுபட்ட நேரத்தில் வாழ்வதை தவிர, வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலைகள் போன்ற வெவ்வேறு சூழ்நிலைகளும் நமக்கு உள்ளன. அப்போஸ்தல நடவடிக்கைகளில் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் முதல் நூற்றாண்டின் வரலாற்று சூழ்நிலைகளில் நடந்தன. மேலும் லூக்காவின் கணக்குகளின் பல அம்சங்கள் இந்த வரலாற்று மற்றும் கலாச்சார சூழ்நிலைகள் நிபந்தனைக்குட்பட்டவை. துரதிருஷ்டவசமாக அப்போஸ்தல நடவடிக்கைகளின் போதனைகளுக்கு உண்மையாக இருக்கும் முயற்சியில் பல நூற்றாண்டுகளாக பல கிறிஸ்தவ குழுக்கள் முதல் நூற்றாண்டு சபையின் கலாச்சார நடைமுறைகளுக்கு திரும்ப முயன்றனர். உதாரணமாக, அப்போஸ்தலர் 5:42 சபை தனிப்பட்ட வீடுகளில் கூடுகிறது என்று வாசிக்கிறோம். இந்த அடிப்படையில் சில கிறிஸ்தவர்கள் இன்று சபை வீடுகளில் கூட வேண்டும், தேவாலய கட்டிடங்களில் கூடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அப்போஸ்தலர் 6:1 எருசலேமில் உள்ள சபை விதவைகளுக்கு உணவு வழங்கி கொண்டிருந்ததை காண்கிறோம். இதன் விளைவாக இன்று சில கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு சபையும் அதன் ஊழியத்தின் ஒரு பகுதியாக விதவைகளுக்கான உணவு சேவையை வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இப்போது நிச்சயமாக இன்று சபை வீடுகளில் கூடுவதிலோ அல்லது விதவைகளுக்கு உணவு வழங்குவதிலோ உள்ளார்ந்த தவறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த நடைமுறைகள் முதல் நூற்றாண்டு சபையின் சூழ்நிலைகளின் அடிப்படையில் இருந்தன என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். உதாரணமாக, உபத்திரவத்தின் காரணமாக அவர்கள் வீடுகளில் சந்திப்பதை அவசியமாக்கியது. ஆனால் உபத்திரவங்கள் குறைவாகவோ அல்லது துன்புறுத்தப்படுவதோ இல்லாத உலகின் சில பகுதிகளில் சபை வீடுகளில் சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய சூழ்நிலைகள் அவர்களைப் போலவே இருப்பதால் இவை வேதாகம கொள்கைகளின் முறையான பயன்பாடுகளாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருப்பதால் இதே வேதாகம கொள்கைகளை வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கலாம். உண்மையில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் கூட ஒரே கொள்கையின் வெவ்வேறு பயன்பாடுகளை நாம் அடிக்கடி காண்கிறோம். உதாரணமாக, அப்போஸ்தலர் 2:44-45 எருசலேமில் உள்ள சபையின் உறுப்பினர்கள் பொதுவாக தங்கள் பொருள்களை பகிர்ந்து வாழ்ந்ததாக லூக்கா விவரித்தார். இருப்பினும் அப்போஸ்தலனாகிய பவுல் நிறுவிய பல சபைகள் பணக்கார குடிமக்கள் அல்லது நகர தலைவர்களின் வீடுகளில் கூடியது, ஒன்றாக ஒரே இடத்தில் வாழ்வது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவும் இல்லை மற்றும் அது விமர்சிக்கவும் இல்லை என்பதை அப்போஸ்தலர் புத்தகத்திலேயே காண்கிறோம். ஆரம்பத்திலிருந்தே அதே வேத கொள்கை தற்போதைய சூழ்நிலைகளுக்கு பொருத்தமான வழிகளில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை திருச்சபை அங்கீகரித்துள்ளது. பொறுப்பான பயன்பாட்டிற்கு மாற்றாக நாம் ஒருபோதும் வெறும் போலித்தனத்திற்கு தீர்வு காணக்கூடாது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் இலக்கியத்தன்மையை விவரித்து லூக்காவின் நாளுக்கும் நம்முடைய நாளுக்கும் இடையே உள்ள இடைவெளிகளை விரிவாக கோடிட்டு காட்டிய பிறகு, முதல் நூற்றாண்டுக்கும் நவீன உலகத்துக்கும் இடையேயான சில குறிப்பிடத்தக்க தொடர்ச்சிகளுக்கு நாம் திரும்ப வேண்டும். பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் நபர்களில் இருக்கும் திரியேக தேவன் நம்மிடம் இருப்பதாக கூறுவதன் மூலம் இரண்டு காலகட்டங்களிலும் கிறிஸ்தவர்களுக்கிடையிலான தொடர்ச்சியை நாம் சுருக்கமாக கூறலாம். அதே குறிக்கோள், அதாவது கிறிஸ்துவில் தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்குவது மற்றும் அதே சுவிசேஷம், அதே இரட்சிப்பு மற்றும் மீட்பின் செய்தி. இந்த இரட்சிப்பு விசுவாசம் மனந்திரும்புதல் மற்றும் கீழ்ப்படிதல் மூலம் வருகிறது. முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு இருந்த அதே தேவன் நமக்கும் இருக்கிறார் என்பதை முதலில் பார்ப்போம். லூக்காவினுடைய இரட்சிப்பை குறித்த வரலாற்றின் பதிவு, அப்போஸ்தலர்களும் ஆரம்பகால சபைகளும் சேவை செய்த அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நாமும் சேவை செய்கிறோம், சாட்சி அளிக்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் முதல் நூற்றாண்டில் இருந்த அதே பரிசுத்த ஆவியால் அதிகாரம் பெற்றவர்கள். நாம் அனைத்தையும் ஒரே பிதாவின் மகிமைக்காகவே செய்கிறோம். நம்முடைய திரியேக தேவன் மாறவில்லை. முதல் நூற்றாண்டில் தேவன் மகத்தான வழிகளில் சுவிசேஷத்தின் மூலம் வேலை செய்தார். இன்றும் அதை தொடர்கிறார். தேவன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்தும் அல்லது உங்கள் சபை அல்லது ஸ்தாபனத்தின் வாழ்க்கையிலிருந்தும் வெகு தொலைவில் இருப்பதாக தோன்றினால் அது சரியல்ல. இழந்தவர்களுக்கு இரட்சிப்பை கொண்டு வந்து அவருடைய சபையை கட்டும் வேலையை தேவன் செய்வதை நாம் காணவில்லை என்றால், நாம் மனந்திரும்புதலுடன் விசுவாசத்துடனும் தேவனிடம் திரும்ப வேண்டும். அவருடைய இரட்சிப்பின் வரலாற்றை நம் வாழ்விலும் சபைகளிலும் தொடரும்படி கேட்க வேண்டும். ஒரே தேவனை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல், அப்போஸ்தலர் புத்தகத்தில் சபை கொண்டிருந்த அதே குறிக்கோளை இன்று கிறிஸ்தவர்கள் கொண்டுள்ளனர். அப்போஸ்தலர் புத்தகத்தில் அப்போஸ்தலர்கள் மூலம் கிறிஸ்துவில் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதே தேவனின் நோக்கமாகும். சபையை வளர்ப்பதன் மூலமும் சுவிசேஷத்தின் மூலம் சபையின் அளவை அதிகரிப்பதன் மூலமும் அவர்கள் இந்த இலக்கை நோக்கி உழைத்தனர். ஆனால் முழு பூமியும் நிரப்ப தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு 12 மனிதர்களுக்கு மேல் ஒரு சில ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர்களுடன் சேர்ந்து உழைக்கவும் அவர்கள் மரணத்திற்கு பிறகும் தொடரவும் சபையை தயார் செய்தனர். இயேசு தம்முடைய ராஜ்யத்தை கட்டும் பணியை அப்போஸ்தலர்கள் ஒப்படைத்ததைப் போல அப்போஸ்தலர்கள் இந்த பணியை சபைக்கு வழங்கினர் என்று நாம் கூறலாம். நிச்சயமாக கிறிஸ்து மகிமையில் திரும்பும் வரை இந்த ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் பணி முடிக்கப்படாது. எனவே நவீன சபையின் குறிக்கோள் கிறிஸ்துவில் தம்முடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பிய தேவனுடைய பணிக்கு இணங்குவது. முழு உலகத்தையும் எல்லா உயிர்களையும் அவருடைய கர்த்தத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதாகும். நாம் இதை செய்வதற்கான முதன்மையான வழிகளில் ஒன்று இரட்சிப்பு, நெறிமுறைகள், தெய்வீக குணம், உறவுகள், சுவிசேஷம் மற்றும் வாழ்க்கையில் உள்ள மற்ற எல்லா விஷயங்களையும் பற்றிய அப்போஸ்தலர்களின் போதனைகளை நம்புவதாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கிறிஸ்துவை கனம் செய்து கீழ்ப்படிந்தால் சபை அவருடைய அப்போஸ்தலர்களின் அதிகாரப்பூர்வமான சாட்சிக்கும் அடிபணிய வேண்டும். உதாரணமாக, அப்போஸ்தலர்கள் பல கலாச்சாரங்கள் மற்றும் சூழ்நிலைகளில் ராஜ்யத்தை விரிவுபடுத்திய வெவ்வேறு வழிகளை பதிவு செய்வதில் லூக்கா கவனமாக இருந்தார். அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நம்முடைய நாளில் ராஜ்யத்தின் இலக்கிய அடைய இதே போன்ற வழிகளை பயன்படுத்தலாம். ஆம், நவீன மற்றும் பழங்கால உலகிற்கு இடையே உள்ள தொடர்ச்சியின்மைகளின் வெளிச்சத்தில் நாம் மாற்றங்களை செய்ய வேண்டும். ஆனால் நாம் நமது சொந்த நிகழ்ச்சி நிரலை பின்பற்றுவதை விட தேவனால் கூறப்பட்ட பணிக்கு அடிபணிய முற்படுவதால் ஒவ்வொரு தலைமுறையிலும் அதன் பின்னணியில் உள்ள குறிக்கோள் மற்றும் கொள்கைகள் ஒரே மாதிரியாக இருக்கும். இறுதியாக, ஒரே தேவன் மற்றும் ஒரே குறிக்கோளுடன் கூடுதலாக நவீன கிறிஸ்தவர்கள் முதல் நூற்றாண்டில் சபையிலிருந்த அதே சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்படுகிறார்கள். உலகம் எவ்வளவு மாறினாலும் ஒன்று மாறாமல் உள்ளது. மனிதர்கள் தேவனுக்கு எதிரான பாவ கிளர்ச்சியில் வீழ்ந்து அவரிடமிருந்து அந்நியப்பட்டு மீட்பின் அவசியத்தில் உள்ளனர். நம் அனைவருக்கும் ஒரே இரட்சிப்பு தேவை. மேலும் அந்த இரட்சிப்பு கிறிஸ்துவில் கிடைக்கிறது. அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு வருகிறார். இதுவே முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் போதித்த சுவிசேஷமாகும். இது அப்போஸ்தல நடபடிகளில் லூக்கா அறிவித்த நற்செய்தியாகும். இது இன்று நாம் தழுவி ஏற்றுக்கொள்ள வேண்டிய நற்செய்தியாகும். மற்றும் செய்தி எளிமையானது. பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16:31 பிலிப்பி சிறைச்சாலை அதிகாரியிடம் கூறியது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். இந்த எளிய செய்தி ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளது. இது நமது தனிப்பட்ட மற்றும் கூட்டு வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது. உலகிற்கு நற்செய்தி சாட்சிகளாக மாறுவதற்கு நம்மை சவால் செய்கிறது. இந்த சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக உள்ளது. எல்லா மக்களும் தங்கள் பாவ கிளர்ச்சியிலிருந்து மனந்திரும்பவும் கிறிஸ்துவை நம்பவும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லா மக்களும் அவருடைய கர்த்தத்துவத்திற்கு அடிபணிந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அப்போஸ்தலருடைய காலத்திலிருந்து உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தப்பட்டதைப் போலவே இந்த அழைப்பு நம் நாளில் ஒவ்வொரு நபருக்கும் செல்ல வேண்டும். கீழ்ப்படிதலுக்கான அழைப்பு யூதர்கள் மற்றும் புறஜாதிகள், பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள், ஆண் மற்றும் பெண், மதிக்கப்படுபவர் மற்றும் இகழப்படுபவர்களுக்கானது. இது அனைத்து வகையான எதிர்ப்புகளையும் தடைகளையும் கடந்து செல்கிறது. ஏனெனில் இது அவரது பிதாவின் மகிமைக்காக அவரது பரிசுத்த ஆவியால் அதிகாரம் பெற்ற ஆட்சி செய்யும் கிறிஸ்துவின் வார்த்தையாகும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் கற்பிப்பது போல மீட்பின் வளர்ச்சி மற்றும் பரவலை எதிர்க்க எந்த சோதனையும் பதற்றமும் எதிர்ப்பும் போதுமான வல்லமை வாய்ந்தது அல்ல. அதனால்தான் நவீன கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர்களின் நற்செய்தி அறிவிப்பதிலும் உறுதிப்படுத்துவதிலும் அனைவரையும் மனந்திரும்புவதற்கும் கிறிஸ்துவில் விசுவாசிக்கும்படியும் அழைப்பதற்கு தைரியமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் விசுவாசமான குடிமக்களாக இருக்க அவர்களை அழைக்க வேண்டும். இந்த பாடத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் லூக்கா பயன்படுத்திய சொல்லாட்சி உத்திகள், அவரது பணியின் உள்ளடக்கம் மற்றும் அவரது போதனைகளின் நவீன பிரயோகத்தை நோக்கி எடுக்க வேண்டிய பொருத்தமான முதல் படிகள் ஆகியவற்றை பார்த்தோம். இந்த காரியங்களை ஆராய்வது நமது நாளில் அவருடைய அதிகாரபூர்வமான போதனைகளை புரிந்து கொள்வதற்கும் பாராட்டுவதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் ஒரு வழியை நமக்கு வழங்கும். பல வழிகளில் அப்போஸ்தலர் புத்தகம் கிறிஸ்துவின் காலத்திற்கும் நவீன சபையின் காலத்திற்கும் இடையிலான வாசலாக செயல்படுகிறது. ஆரம்பகால சபையில் கிறிஸ்துவாகிய நபர் அவரின் பணி மற்றும் போதனைகள் எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டன மற்றும் பயன்படுத்தப்பட்டன என்பதை இது விளக்குகிறது. மேலும் நவீன கிறிஸ்தவர்கள் அதே கருத்துக்களை தங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் இது அடித்தளமாக அமைகிறது. எனவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் லூக்காவின் நோக்கங்களையும் வழிமுறைகளையும் நாம் எந்த அளவுக்கு அடையாளம் காண முடிகிறதோ அந்த அளவுக்கு நாம் உயிர்த்தெழுந்த ராஜாவை கௌரவிப்பதற்கும் அவருக்கு சேவை செய்வதற்குமான வழிகளில் வாழ தயாராக இருப்போம்.